பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. தியானிக்க போகிற வார்த்தைகளை நீர் ஆசீர்வதி. அடியேனை நீர் ஆவிக்குள்ளாக மாற்று. கர்த்தாவே இரக்கமாயிரும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 25 முதல் சில வசனங்கள்.
அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 ஒப்பாய் இருக்கும். அவரில் 5 புத்தி உள்ளவர்களும் 5 புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுகிறது என்ற சத்தம் உண்டாயிற்று.
சரி, போதும். இந்த வசனங்களிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு வைஸ் அண்ட் ஃபூலிஷ் வெர்ஜின், புத்தியுள்ள புத்தி இல்லாத கன்னிகைகள். புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்து உங்களுக்கு சிறிது நேரம் பேச விரும்புகிறேன். எல்லாருக்குமே மிக தெரிஞ்ச ஒரு ஓமை, அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லுவோம். போன வாரத்தில் கூட இந்த கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். இப்படி நமக்கு என் டைம் மெசேஜில், கடைசி கால செய்தியில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த புத்தியுள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள், 10 10 கன்னிகளை பற்றிய ஓமையானது மிகவும் தெரிஞ்ச காரியம். உலகத்தில் இருக்க எல்லா கிறிஸ்தவனுக்கும் தெரிஞ்ச ஓமை வந்து இந்த 10 10. இப்போ இன்றைக்கி கொடுக்குற பிரசங்கத்தின் தலைப்பு வைஸ் அண்ட் ஃபூலிஷ் வெர்ஜின்ஸ், புத்தியுள்ள மற்றும் புத்தி இல்லாத கன்னிகள். முதலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 ஒப்பாய் இருக்கும்.
இது பரலோக ராஜ்யமானது 10 ஒப்பாய் இருக்கிறது. Then shall the kingdom of heaven be likened unto 10 which took their lamps and went forth to meet the bridegroom. தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு, தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 என்று எழுதப்பட்டிருக்கு. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், விளக்குகளை பிடித்து கொண்டு, இங்கே தமிழில் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு. தீவெட்டிகள் என்றால் விளக்குகள் அர்த்தம். தீவெட்டிகளை பிடித்து கொண்டு போகிற 10 ஒப்பாய் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துடைய நேரடியான வார்த்தை. அவர் மாம்சத்தில் இருந்த பொழுது அவர் சொன்ன நேரடியான வார்த்தை கர்த்தருடைய வருகையை குறித்து சொல்லிதானே ஓமையாக இருக்கிறது. இங்கே வெர்ஜின்ஸ், 10 வெர்ஜின்ஸ் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவர்கள் சாபன உபதேசங்களை விட்டு வெளியே வந்தவர்கள். வெர்ஜின்ஸ் ரெஃபரிங் டு எ பீப்புள் தட் ஹாவ் கம் அவுட் ஆஃப் த டினாமினேஷனல் சிஸ்டம். சாபனங்களை விட்டு வெளியே வந்தவங்க தான் வெர்ஜின்ஸ். அப்போ சாபனத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஓமை சம்பந்தம் கிடையாது. அதனால் ரோமன் கத்தோலிக்கு, ப்ரோட்டஸ்டன்ட், பெந்தகோச சாபனத்தில் இருக்கிற மக்களுக்கும் இந்த ஓமைக்கும் சம்பந்தம் கிடையாது. அவங்க வெர்ஜின்ஸ் கிடையாது. ஆர்சி மார்க்கம் வந்து கிரேட் ஹோர்னு அழைக்கப்படுது. மற்ற சாபனங்களெல்லாம் ஹேர்லட்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதனால் அவங்களுக்கும் இந்த ஓமைக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த ஓமை யாருக்கு சம்மந்தம்னா, மெசேஜில் இருக்கிறவங்களுக்கு தான். சாபனத்தை விட்டு மெசேஜுக்கு வந்தவங்களுக்கு தான் இது சம்மந்தப்பட்டது. நீங்கள் ஃபஸ்ட்டில் அது தெரிஞ்சுக்கிடணும். இந்த ஓமை நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. டினாமினேஷன் கிறிஸ்தவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் விளக்கு தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு 10 ஒப்பாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சாபனத்தை வந்து முதல்ல காணாதவர் போல் இருந்தார். அறியாமையின் காலத்திலே தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு அது ஃபால்ஸ் டாக்டின் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 12:30 வாசிக்கலாம்.
அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார்.
அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ எங்கும் உள்ள ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். முத்திரைகள் திறக்கப்படுவதற்கு முன்னதான உள்ள காலம் வந்து அறியாமையின் காலம். அறியாமையின் காலத்திலே தேவன் காணாதவர் போல் இருந்தார். அவங்களுக்கு வந்து ஏன் அறியாமையின் காலம் சொல்லப்பட்டுனா, முத்திரைகள் திறக்கப்பட்டாதான் அங்கே அறிவு வருகிறது, வெளிப்பாடு வருகிறது, சத்தியம் வெளிப்படுது. அதனால் முத்திரை திறக்கப்படுவதுக்கு முன்னதாக அவங்க பிதாக்குமாரன் பசுத்தாவின் நாமத்தில் ஞானசாரம் கொடுத்தாலும், ஒரு சாபனத்தை அவங்க சேர்ந்தவங்களாக இருந்தாலும், அவங்க அவங்க காலத்துக்குரிய செய்திக்கு கீழ்ப்படிஞ்சால் அவங்க வந்து பல்லவராஜ்யம் போவாங்க. அவங்க அவங்க வந்து முதலாம் வைத்தலில் கூட வரலாம். ஆனால் முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு அவங்க வந்து இந்த சாபன உபதேசத்தில் இருந்து அங்கே சின்சியராக இருந்தாலும் அவங்கள ஆண்டவர் கைவிடுவார், புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவங்க வெர்ஜின்ஸ் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு காலத்து ஒரு செய்தி கொடுக்கும் பொழுது, இதான் லூத்தர், வெஸ்லி, பெண்டெகாஸ்டல் பீப்புள், ஒரு அவங்க செய்தி ஒரு காலத்தில் அதில் ஜீவன் இருந்தது. அப்பொழுது முத்திரைகள் திறக்கப்படலை. அதனால் அறியாமையின் காலத்திலே தேவன் காணாதவர் போல் இருந்தார். அவர் இதெல்லாம் காணவில்லை. ஏனென்றால் அப்பொழுது முத்திரைகள் திறக்கப்படலை. முத்திரைகள் திறக்கப்பட்டால் தான் ரகசியம் வெளிப்படும். அதனால் சாபனத்தில் இருக்க எல்லாரும் பல்லவராஜ்யம் போவான்னு சொல்லலை. அந்த நேரத்துக்குரிய செய்திக்கு சின்சியராக இருந்தார். அதில் எல்லாரும் போக மாட்டாங்க. ஆண்டவர் காணாதவர் போல் இருந்தாலும் எல்லாரும் போக முடியாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்துக்கு சின்சியராக இருக்கணும். அதனால் லூத்தர் காலத்தில் சிஎஸ்எஸ் சபையில் உள்ளவங்க வந்து சின்சியராக அந்த உபதேசத்துக்கு, அந்த வெளிப்பாட்டுக்கு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பானுங்க வெளிப்பாட்டுக்கு உண்மையாக இருந்தால் போக முடியும். அதே போல் பெந்தகோச காலம் ஆண்டவர் பரிசுத்தாவி ஊற்றும் பொழுது, முத்திரைகள் திறக்கப்படுவதற்கு முன்னதாக அவங்க சின்சியராக இருந்தால் போகலாம். எல்லா சாபனங்களும் போக முடியாது. அவர் காணாதவர் போல் இருந்தாலும் போக முடியாது. அவங்க காலத்துக்கு கொடுக்கப்பட்ட செய்திக்கு உண்மையாக இருந்தால். இப்பொழுது என்னென்னா, இந்த மெசேஜ் வந்து எப்பொழுது நமக்கு வந்து முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கு. அது வரைக்கும் பார்ட் வேர்டு, இப்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வரும் பொழுது இப்போ இதில் வந்து புத்தி உள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள் இருக்கிறாங்க. டூ குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. எ ப்ராஃபிட் ஹேஸ் நவ் கம். இப்பொழுது ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கிறார். Dispensation has changed. காலம் மாறிவிட்டது. ஏனென்றால் தீர்க்கதரிசி மூலமாக செய்தியானது நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. அதனால் இப்போ காலம் மாறிவிட்டது. நம்ம சாபன காலத்திலிருந்து, நம்ம வந்து ஏழு சபை காலத்திலேருந்து நம்ம இன்றைக்கி பிரைட் ஏஜ் வந்து விட்டோம். பார்ட் வேர்ட்லேருந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறோம். காலம் மாறி இருக்கிறது. இல்லை, 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாக இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், ஆனால் என்னையோ கூட கொண்டு போகவில்லை. They that were foolish took their lamps. அவங்க விளக்குகளை கொண்டு போனார்கள். Take no oil with them. அதோடு அவங்க பாத்திரத்தில் எண்ணெய் கொண்டு போகலை. விளக்குலையும் எண்ணெய் போதுமான அளவு இருக்குதான்னு அவங்க செக் பண்ணலை. ஆனால் புத்தி உள்ளவர்கள் நாலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள்.
இதோ புத்தி உள்ளவர்கள் தங்கள் பாத்திரங்களோடு கூட அதில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். பட் த வைஸ் டுக் ஆயில் இன் தேர் வெசல்ஸ். அந்த தீவட்டிகளோடு கூட பாத்திரத்தில் எண்ணெயும் வைத்திருந்தாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸே. அதுதான் அவங்களுக்கு எண்ணெய் இருக்குது, இவங்களுக்கு எண்ணெய் இல்லை. அதே போல் இந்த மெசேஜ் அதகாதரில் வந்திருக்கவங்க வெர்ஜின்ஸ், சோபனத்தை விட்டு வெளியே வந்திருக்காங்க, கன்னிகளாக இருக்கிறார்கள். ஆனால் பாதி பேர் வந்து எண்ணெய் இருக்குது, பாதி பேருக்கு எண்ணெய் இல்லை. அதுதான் டிஃப்ரென்ஸ். அதனால் மெசேஜில் இருக்கிற ஒரு பாஸ்டரையோ அல்லது ஒரு விசுவாசியோ நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் டிசைன் பண்ணணும். இவங்களுக்கு ஆயில் பெற்றிருக்கிறாங்களோ ஆயில் பெறலையோ. நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கள டிசைன் பண்ணணும். நம்ம பிள்ளைகள், நம்ம மருமக்கள் மாதிரி பேர பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவி இருக்குதா? அந்த பரிசுத்தாவி இருந்தால் அப்படி நடப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம குடும்பத்திலே புத்தி இல்லாத கன்னிகள் இருப்பாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் நமக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை செக் பண்ணணும், உங்கள் குடும்பத்தாரை செக் பண்ணணும். ஒரு பாஸ்டர் சபையை செக் பண்ணணும், இவங்க புத்தியுள்ள கனிகளா புத்தி இல்லாத கனிகளா. ஏன்னா இதில் தான் இயேசு சொல்லியிருக்கார் ரெண்டு டூ கைண்ட்ஸ் ஆஃப் பிலீவர்ஸ் இருக்கிறாங்க, புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள். நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். இப்போ அந்த டைம் இருக்குது. எண்ணெய் விளக்கில் இருக்கா, பாத்திரத்தில் எண்ணெய் இருக்குதா, ஹோலி ஸ்பிரிட் இருக்குதா? இப்பொழுது நடுராத்திரியில் ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று.
நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. முக்கியமான வசனம். At the midnight there was a cry made, Behold the bridegroom cometh, go ye out to meet him. இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போங்கள் என்று நடுராத்திரியிலே ஒரு சத்தம் உண்டாயிற்று. மிட் நைட் கிரை. இப்பொழுது அந்த சத்தம் தான் வந்து ஷவுட்டாக இருக்கிறது. ஆரவாரம் கத்தர் வருகிறார் என்றால் அது வந்து செவன் சீலாக இருக்குது, ஏழாம் முத்திரை. அதனால தான் நம்ம ஏழாம் முத்திரையில் இருக்கிறோன்னு சொல்கிறேன். இப்பொழுது நம்ம ஏழாம் முத்திரையில் இருக்கிறோம், செவன் சீல் விஷனில் இருக்கிறோம். ஏன்னா கத்தர் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போங்கள் என்று அந்த சத்தம் உண்டாயிற்று. இப்பொழுது நம்ம செவன் சீலில் இருக்கிறோம். அந்த சத்தம் இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கு. சவுட் வாய்ஸ் ட்ரம்பாக இருக்குது. கத்தருடைய வருகை எப்படி இருக்குது? சவுட் வாய்ஸ் ட்ரம். நான் இதை வந்து அடிக்கடி சொல்லுகிறேன், எல்லா பசங்கத்திலையும் சொல்கிறேன். கத்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். உல்தா வந்து செகண்ட் ரெண்டாவது வகுப்பில் இருந்தால், நம்ம செகண்ட் ஃபோல்டில் இருக்கிறோம். செகண்ட் ஃபோல்டு வாய்ஸ், முதல்ல சவுட்டு, ரெண்டாவது வாய்ஸு, மூணாவது ட்ரம்ப். இன்னும் ட்ரம்ப்பு, நம்ம இன்னும் ட்ரம்ப் வரல, நம்ம வந்து வாய்ஸில் இருக்கிறோம். இதே மெசேஜ் தான் அது வந்து அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு செல்லுது. இதே மெசேஜ் தான் சவுட்டு, இதே மெசேஜ் தான் வாய்ஸு, இது தான் ட்ரம்ப் ஏழாம் எக்காலம். ஆனால் நம்ம என்ன, அது அது ஒரு ஸ்டேஜிலேருந்து இன்னொரு ஸ்டேஜ் வருது. இப்போ பிரணாம் மூலமாக செய்தியை போகும் பொழுது அது சவுட் ஆரவாரம், ஒரு கூட்டமான ஜனங்களை வார்த்தையிலே கொண்டு வருது. இந்த செய்தி புத்தி இல்லாத கனிகளையும் புத்தி உள்ள கனிகளையும் கொண்டு வருது. ஆனால் செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து புத்தியுள்ள கனிகள் செகண்ட் ஸ்டேஜ் வருவாங்க, புத்தி இல்லாத கனிகள் வரமாட்டாங்க. தீர்க்கதரிசி சொன்னார், தீர்க்கதரிசி சொன்னார். எப்போனாலும் வாயில் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி தான், அதுக்கு மேலே அவங்களால சொல்ல முடியாது. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார், கரெக்டு தான். நீங்கள் இன்னும் ஃபஸ்ட் ஸ்டேஜிலே இருக்கிறீங்க. செகண்ட் ஸ்டேஜ் இப்போ மணவாட்டியின் காலத்தில் வந்திருக்கோம், எட்டர்னல் சர்ச் ஏஜில் வந்திருக்கிறோம். இப்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. நம்ம இப்பொழுது ஏழாம் முத்திரையில் இருக்கிறோம். ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு மணவாட்டியின் மூலமாக இதை செய்தி மறுபடியும் போகிறது. நம்ம ஐ வில் ரைட் திஸ் ட்ரெயில் ஒன்ஸ் மோர், இந்த வழியாக நான் இன்னும் ஒரு முறை பிரயாணம் செய்வேன் என்று அந்த சத்தம் சொன்னது. மூன்று முறை அந்த சத்தம் சொன்னது. அந்த சத்தம் வந்து இப்பொழுது ஆண்டவர் வந்து மணவாட்டியின் மூலமாய் பிரயாணம் செய்கிறார். ஒரு நாளிலே தீர்க்கதரிசி மூலமாய் பிரயாணம் செய்தார், அது வந்து ஷவுட்டு. இப்பொழுது வாய்ஸு அதே வந்து என்ன சொல்றால மெசேஜ் வந்து தீர்க்கதரிசி மூலமாக ரெண்டாம் முறை பிரயாணம் செய்கிறது. இந்த மணவாட்டி மூலமாக ரெண்டாம் முறை பிரயாணம் செய்து ரொம்ப கிளியராக இருக்குது. சிலருக்கு எனக்கெல்லாம் மெசேஜில் சந்தேகமே கேட்கக்கூடாது. நீங்கள் ஒழுங்காக பிரசங்கத்தை கவனிச்சிங்கன்னா சந்தேகமே வராது, ஒரு சந்தேகம் வராது உங்களுக்கு. மெசேஜிலேயே உங்கள் சந்தேகம்லாம் கிளியர் ஆகுது. அது இந்த மெசேஜில் இருக்கவங்க எல்லா டவுட்டு டவுட்டுன்னு கேட்பாங்க, அதுலேருந்தே தெரிஞ்சிடலாம் இவங்க மெச்சூரிட்டி ஆகலைன்னு அர்த்தம். ஒரு சந்தேகம் கிடையாது, எனக்கு ஒரு சந்தேகம் இந்த மெசேஜில் கிடையாது, பைபிள்லையும் ஒரு சந்தேகம் கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு டவுட்டு டவுட்டும்பாங்க. மூல ஞானத்தின்படி பைபிளை அறிய முடியாது, ஆவியில் தான் அறியணும். அதெல்லாம் ஒரு டவுட்டே கிடையாது. பிரசங்கத்தை ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரெவலேஷனை ரிசீவ் பண்ணால் பைபிள்லேயும் சந்தேகம் கிடையாது, தீர்க்கதரிசி செயலியும் சந்தேகம் கிடையாது. நமக்கு எது தப்பு எது ரைட்டுன்னு தெரியும். யாருக்கிட்ட போய் நம்ம விளக்கம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் என் பிரசங்கத்தை ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா என்கிட்ட சந்தேகம் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. சரியாக கவனிக்காதனால தான் வந்து சந்தேகம் கேட்குறீங்க. நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுக்குறேன். பத்து பிரசங்கத்தை கேட்டால் போதும், அதில் உங்களுக்கு க்வெஸ்சனுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கு. சிலருக்கு எவ்வளோ தடவை சொன்னாலும் நூறு தடவை சொன்னாலும் சந்தேகம் போகாது. கத்தருடைய வருகை எப்படி இருக்குது? சவுட் வாய்ஸ் ட்ரம்பாக இருக்குது. ஒன்று சொல்லிக்க 4, 16, 17 எத்தனை முறை சொன்னாலும் அவங்களே இங்கே வந்து 1000 தடவை கேட்டாலும் சந்தேகம் போகாது. என்ன நீ நம்ம நினைக்க வேண்டியிருக்கு, இவங்களை ஆண்டவர் முன்குறிச்சாரா இல்லையான்னு நினைக்க வேண்டியிருக்கு. இவங்களுக்கு பரிசுத்தாவி இருந்தால் சந்தேகம் இருக்குமா? ஆவியானவர் அவன் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தும். நான் இந்நாள் வரைக்கும் நான் கிறிஸ்டியானிட்டியில் வந்திருக்கிறேன், நான் ஒரு நாளும் சந்தேகம் கேட்டது கிடையாது. இவ்வளோ காலம் ஊழியம் செய்கிறேன், அந்த சந்தேகங்கிறது கேட்டதே கிடையாது. சாபத்தில் இருக்கும் பொழுது சந்தேகம்னு கேட்க மாட்டேன். ஆனால் என்கிட்ட சந்தேகம் கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் கிளியராக இருக்குது, பைபிளில் எல்லாம் கிளியராக இருக்குது. கர்த்தருடைய வருகை ஆரவாரம் சத்தம் எக்காலம். இப்பொழுது நம்ம வந்து கடைக்கு சத்தத்தில் இருக்கோம், ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்கோம், மூணாவது ஸ்டேஜுக்காக காத்திருக்கோம். இதே மெசேஜ் தான் ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஒரு ஸ்டேஜுக்கு இன்னொரு ஸ்டேஜுக்கு அது போகுது. இப்போ தேர்ட் ஸ்டேஜுக்காக காத்திருக்கோம். அந்த கண்ணிமை பொழுதுலே நம்ம மறுரூபமாக்கப்படும், அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுது அப்படி என்று விசுவாசிக்கிறேன். இப்பொழுது என்ன ஸ்டேஜில் இந்த அந்த ஓமை என்ன ஸ்டேஜில் சொல்லப்பட்டிருக்குது? இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ் சொல்லப்படும். நம்ம காலத்தை சொல்லு, இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சொன்னாலும் அது நம்ம காலத்தை குறித்து தான் அவர் சொல்லியிருக்கிறார். முழு பைபிளும் நம்ம காலத்தை குறித்து தான் எழுதியிருக்கு. நடுராத்திரியில் ஏதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது என்ன செஞ்சாங்க? எட்டாம் வசந்த வாசிக்கலாம்.
புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி,
அதாவது ஏழாம் வசனம்.
அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்த,
எல்லாரும் எழுந்திருந்தாங்க. புத்தி உள்ள கன்னிகளும் எழும்பியிருந்தாங்க, புத்தி இல்லாத கன்னிகளும் எழுந்திருந்தாங்க. எல்லாரும் எழுந்திருந்து தீவெட்டிகளை ஆயத்த பண்ணுகிறார்கள். ஆங்கில பைபிளில் தென் ஆல் அரோஸ் தோஸ் வெர்ஜின்ஸ் அரோஸ் அண்ட் ட்ரிம்டு தேர் லேம்ப்ஸ். ட்ரிம்டு தேர் லேம்ப்ஸ்னால் என்ன? திரிய கட் பண்ணுறது. அதான் ட்ரிம். முடிய ட்ரிம் பண்ணால் என்ன அர்த்தம்? முடிய கட் பண்ணுறோன்னு அர்த்தம். அதே போல் ஆங்கில பைபிளில் என்ன எழுதியிருக்குன்னா, திரிய கட் பண்ணுறாங்க. திரி வந்து எரிஞ்சுன்னா கருப்பு திரி வரும். நீங்கள் வீட்டில் மெழுவ திரியை வச்சு பாருங்கள், அந்த கரண்ட் இல்லாத நேரத்தில் மெழுவ திரி தான். அந்த ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் கரண்டே இல்லை, வெள்ளம் வந்துச்சு கரண்டே இல்லை. நான் பிரசங்கம் பண்ணோம் ஞாயிற்றுலேயுமே, என்ன பெரிய மெழுவ திரி வாங்கி வச்சுருப்பேன். அந்த மெழுவ திரி வாங்கிச்சுன்னு அது கருப்பு திரி வரும். ரொம்ப மணிக்கணக்கில் படிப்பேன். அப்போ என்ன செய்யணும்? ஒரு கிண்ணத்தையும் கத்திரிக்கோலையும் பக்கத்தில் வச்சுருப்பேன், சின்ன கத்திரிக்கோலை வச்சுருப்பேன். அடிக்கடி அந்த திரியை கட் பண்ணுவேன், அப்போ தான் அது நல்லா எரியும். அதனால் மெழுவத்திரியை நீங்கள் கொளுத்தி பாருங்கள், நீங்கள் கத்திரிக்கோலை வச்சு அந்த திரியை கட் பண்ணலான்னா நல்லா லைட் விழு வராது, வெளிச்சம் மங்கலாக போயிடும். அதனால் ட்ரிம்டு தேர் லேம்ப்ஸ்னால் என்ன அர்த்தம்? அந்த கருப்பு திரியை கட் பண்ணணும். எரிய எரிய கருப்பு திரி வரும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கருப்பு திரி வரும். கர்த்தருக்கு தெரியமில்லாத காரியங்கள், அந்த வெளிச்சம் பிரகாசமாக இராதபடி உங்கள் வாழ்க்கையில் கருப்பு திரி வரணும். அது வரும், மாம்சத்தின் கிரியைகள் வரும். கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெய்லி கட் பண்ணணும். அப்போ தான் நம்முடைய விளக்கு நல்லா எரியும். இப்போ தே ட்ரிம்டு தேர் லேம்ப்ஸ். இந்த மெசேஜ் வரும் பொழுது, இந்த மெசேஜை கேட்கும் பொழுது, ஒவ்வொரு மெசேஜை கேட்கும் பொழுது உங்களுடைய லேம்ப், இந்த திரியை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணணும். ஏ ட்ரிம் தேர் லேம்ப்ஸ் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அந்த திரியை வந்து சரியாக கட் பண்ணி வைக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, எட்டாம் வசந்த வாசிக்கலாம்.
புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள்.
இதோ புத்தி உள்ளவர்கள் வந்து புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் நோக்கி, எங்கள் விளக்கு அணைஞ்சு போகுது, ஆயில் இல்லை, குலுக்கி பார்த்தா ஆயில் இல்லை, அதனால் உங்கள் ஆயிலில் கொஞ்சம் கொடுங்க. நீங்கள் பாத்திரத்தில் ஆயில் வச்சுருக்கீங்களா, அதில் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் தர முடியாதுன்ட்டாங்க. ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம்.
புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள்.
நாங்கள் உங்களுக்கு கொடுத்தா ரெண்டும் கட்ட லட்சணம் ஆயிரும். உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும், எங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நாங்கள் கொடுக்காமல் இருந்தால் எங்களுக்காவது பிரயோஜனப்படும். அஞ்சு விளக்காவது ஒழுங்காக எரியும், அல்லது பத்து விளக்கும் ஒழுங்காக எரியாது. உங்களுக்கு கொடுத்துட்டா உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் போயிடும். இதனால் விற்கிறவங்கிட்ட போய் நீங்கள் வாங்கிக்கிடுங்க. அவங்க வாங்க போனாங்க, அப்பொழுது மணவாளன் வந்து விட்டார். அடுத்த வருஷம் வாசிக்கலாம்.
அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள்.
அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். இது வந்து எடுத்துக்கொள்ளப்படுது. அதனால் அங்கே கத்தர் இதோ மணவாளன் வருகிறார் என்று சொல்லும் பொழுது அது சவுட்டு. இப்போ வந்து அவர்கள் வாங்க போகின போது மணவாளன் வந்து விட்டார்னா இது ட்ரம்ப். பைபிளும் நம்ம நான் சொல்கிறத நல்லா கவனிக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு அதை போதிக்கணும். நான் வெளியே இருக்க பாஸ்டர், உள்ள ஒரு பாஸ்டர் இருக்கார், அவர் உங்களுக்கு போதிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும், எல்லாம் ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ ட்ரம்ப் வருது, எடுத்துக்கொள்ளப்படுதல். அவங்க வாங்கின போக போகும்பொழுது ரேப்சர் வந்துட்டு, எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழ்ந்து, தேட் ஸ்டேஜ் வந்துட்டு. ட்ரம்ப் அங்கே வந்து விட்டது, இதை வாங்க அவங்க போயிட்டாங்க. இவங்க வந்து அதுக்கு பிறகு வந்து கதவை தட்டும் பொழுதும் அவங்களுக்கு நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிறார். அடுத்தபடி அந்த வசந்த வாசிக்கல,
மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஏதோ வந்து உங்களை அறியேன், ஐ நீ தம் நாட், நான் உங்களை அறியேன், உங்களை நான் அறியேன் அப்படி என்று கதவு அடைக்கப்பட்டு விட்டது. ஒரு முறை கதவு அடைக்கப்பட்டால் மறுபடியும் திறக்காது, முடிஞ்சு போச்சு. கத்த நோவாய் பேழைகளை விட்டு கதவை அடைச்சிட்டாருன்னா பிற திறக்க மாட்டார். ஒருவரும் திறக்கக்கூடாதபடி அவர் பூட்டிடுவார். இப்போ திறந்திருக்கு, இப்போ திறந்திருக்கும் பொழுது இதை யாரும் அடைக்க முடியாது. இந்த மெசேஜை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது, இந்த ஊழியத்தை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அவர் வந்து ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். இப்போ கதவு திறந்திருக்கு, பிற அடைச்சிட்டாருன்னா அதுக்கு பிறகு அவங்க அவ்வளோதான், கைவிடப்பட்டா அப்படி தான், திருப்பி அவங்க ஆயத்தமாக முடியாது. இல்லை ஆயத்தமார்கள் பிரவேசித்தார்கள், அங்கே மற்றவர்கள் வந்து கதவு அடைக்கப்பட்டனால எங்களுக்கு திறக்க வேண்டும் திறக்க வேண்டும் சொன்னாங்க. என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லலை, அதை பற்றி சஸ்பென்ஸாக இருக்குது, என்ன எப்படி கிடச்சிருக்கும். அவங்க மறுபடியும் வந்து கதவை தட்டும் பொழுது நான் உங்களை அறியேன் என்று சொல்லிவிட்டார். உங்களை நான் மனவாட்டியாக அறியலை, நீங்கள் மெசேஜில் வந்து கரெக்டு தான், நீங்கள் வெர்ஜின்ஸ் தான், ஆனால் நீங்கள் ப்ரைடுங்க ஸ்டேஜுக்கு வரல. ஐ நியூ யூ, நான் வந்து ஐ நியூ யூ நாட் ஆஸ் மை ப்ரைடு, என்னுடைய மனவாட்டியாக உங்களை அறியலை. நீங்கள் மெசேஜில் வந்தீங்க, சின்சியராக சர்ச்சுக்கு போனீங்க, எல்லாம் செஞ்சீங்க, ஆனால் என்னுடைய மனவாட்டியாக நான் உங்களை அறியவில்லை. உங்களுக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, அந்த ப்ரைடு ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கும் எனக்கும் இல்லை. நீங்கள் மெசேஜில் வந்தீங்க, மெசேஜோடு ஐக்கியப்பட்டீங்க, நல்லது தான், ஆனால் நான் உங்களை மனவாட்டியாக அறியவில்லையே அப்படி என்று சொல்லிவிட்டார். அதே போல் இந்த மெசேஜில் வந்தும் மனவாட்டியாக மாறாமல் இருக்கலாம், மெசேஜோடு ஐக்கியப்படலாம் ஆனால் மாறாமல் இருக்கலாம். மற்றவங்களை நம்ம சொல்கிறத விட நம்மளை நம்மளே பார்த்துக்கிடுது நல்லது. நம்மளை பார்த்து நம்மளை உறுதிப்படுத்தி கொண்டு அதுக்கு பிறகு மற்றவங்களை நம்ம ஆலோசனை சொல்லலாம். முதல்ல உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு உங்கள் குடும்பத்தை நீங்கள் இருக்கு சொல்லுங்கள். இந்த காலத்தில் எதுவும் சொல்ல முடியாது, சொன்னால் உடனே கோபம் உச்சிக்கு வந்துடும், அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் உள்ள காலம் இது. யாருக்கும் யாரும் ஆலோசனையே சொல்லக்கூடாது, உடனே பிள்ளைகளுக்கெல்லாம் கோபம் உச்சியில் ஏறிடும். நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது. அப்படியாப்பட்ட காலம், இங்கே மெசேஜை கேட்டு தான் திருந்தணும். தனிப்பட்ட பிரமா ஆலோசனை யாருக்கும் சொல்ல முடியாது. இப்பொழுது என்ன, மெசேஜை கேட்கும் பொழுது திருந்த வேண்டும். நம்ம நாமே நிதானித்து பார்க்க வேண்டும், நம்ம பரிசுத்தாகி பெற்றிருக்கிறோமா, நம்முடைய பிஹேவியர் எவ்விதமாக இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும். நம்முடைய பிஹேவியர் புத்தி இல்லாத கன்னியாக காமிக்குதா, அல்லது புத்தி உள்ள கன்னியாக காமிக்குதா, மனவாட்டியாக காமிக்குதா, அல்லது மனவாட்டியாக ஆண்டவர் நம்மை அறியவில்லையா என்று யோசிக்க வேண்டும். நல்ல அருமையானவர்களே, ஆயில், ஆயில் எதுக்காக இருக்கிறது என்றால், ஆயில் வந்து வெளிச்சத்தை கொடுப்பதுக்காக. ஆயில் இல்லைன்னா வெளிச்சம் கிடையாது. ஆயில் வாஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சீயிங், நம்ம பார்க்கணும்னா அங்கே வெளிச்சம் வேணும், வெளிச்சம் வேணும்னா ஆயில் இருந்தால் தான் வெளிச்சம் வரும். ஆயில் இல்லைன்னா வெளிச்சம் வராது, வெளிச்சம் இல்லைன்னா பார்க்க முடியாது. இல்லை, சீயிங் ஈஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், பார்க்கிறது என்றால் பிரதர் என்ன சொல்லுகிறார் என்றால், சீயிங் ஈஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், இதை பார்ப்பது என்றால் புரிவதுன்னு அர்த்தம். ஒருவன் மறுபடியும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஜெயன் ராஜ்யத்தை காண மாட்டான், காண மாட்டான் என்றால் புரிந்து கொள்ள மாட்டான் அப்படின்னு அர்த்தம். இல்லை, காணுவது என்றால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது, அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அவனுக்குள்ளே பரிசுத்தாவி இல்லைன்னா சத்தியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், சில பாஸ்டர்களை கேட்டு பாருங்கள், நாங்கள் தீர்க்கதரிசி செய்தியை விசுவாசிக்கும், நமக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள், டேனியல் 70 அந்த கணக்கை சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. தூக்கத்தில் எழுந்தி கேட்டாலும் நான் சொல்லுவேன், அந்த கணக்கை கரெக்டாக சொல்லுவேன். டேனியல் 70 நாங்கள் எல்லாம் தெரியும், 7 முத்திரைகள் தெரியும், 7 சபை காலங்கள் தெரியும். ஏதாவது ஒன்று அதுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள், ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் புத்தி இல்லாத கன்னிகள். அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஆனால் நம்ம செய்தியில் இருக்கோம் அந்த மாதிரி இந்த தலைப்புகளை தெரிஞ்சிருப்பாங்க. ஏழு சபை காலங்கள், ஏழு முத்திரைகள், டேனியல் 70 BC, இந்த ஹெட்டிங் தான் தெரியுமே ஒழிய அது என்னதுன்னு ஒன்றும் தெரியாது. எத்தனை வருஷம் பிரசங்கத்தை கேட்டாலும், எத்தனை வருஷம் சத்தியத்தில் இருந்தாலும் அது என்னன்னு தெரியாது. சிலர் பைபிளே படிப்பாங்க, பாஸ்டர் இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணார் ஒன்றும் தெரியாது. அதான் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இல்லை சீயிங் நேரில் என்ன அர்த்தம் என்றால் அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தனுக்கு பரிசுத்தாவி இல்லைன்னா அந்த மெசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்றால், பிரதர் பிரணாம் என்ன சொல்லுகிறார் என்றால், காண்பது என்பது அது புரிந்து கொள்வதாக இருக்கிறது. இந்த ஃபூலிஷ் வெர்ஜின்ஸ் வந்து சேவ்டு, அவங்க வந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ஆனால் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் அல்ல. பரிசுத்தாவியை பெற்றவர்கள் தான் புத்தி உள்ள கன்னிகள், அவங்கள்ட ஆயில் இருக்கு. பரிசுத்தாவியை பெற்றவங்களும் இருக்கிறாங்க, பரிசுத்தாவியை பெறாதவங்களும் இருக்கிறாங்க. சேவ்டு பீப்புள், தீஸ் ஃபூலிஷ் வெர்ஜின்ஸ் வேர் ஸ்டில் எ சேவ்டு பீப்புள். அவங்களுக்கு வந்து பரிசுத்தாவி தேவைப்படுகிறது. அதை சத்தியத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா பரிசுத்தாவி தேவைப்படுது. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், வாலிப பிராயத்தில் ஒரு சிசிகரை நினை. வாலிப பிராயத்தில் மூளை கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க அந்த நேரத்தில் உலக காரியங்களில் போகாதபடி, செல்ஃபோனில் போகாதபடி தேவனுடைய வார்த்தையை நான் புரிஞ்சு கொள்ள முடியும். வயசான காலத்தில் அவங்க வரும்பொழுது அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டம். அவங்க எலெக்டடாக இருப்பார்கள் என்றால் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எலெக்டடாக இல்லைன்னா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வராது. சில வயசான பீப்புள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க, காரணம் அவங்க முன்னாலே ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. வயசான பிறகு ஞாபக சக்தி இருக்காது. ஆனால் சின்ன வயசுலேருந்தே வாலிபத்திலேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் வயசான பிறகும் ஞாபக சக்தி இருக்கும். வயசான பிறகு மூளையில் ஞாபக சக்தி குறையாது, ஏன்னா அப்போமே நம்ம ட்ரைனிங் எடுத்திருக்கோம். இப்பொழுது இந்த ஃபூலிஷ் வெர்ஜின்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது, தே ஆர் ஸ்டில் எ சேவ்டு பீப்புள். அவங்களுக்கு என்ன ஜென்டல், தே நீட் த ஹோலி கோஸ்ட். அவங்களுக்கு என்ன ஜென்டல், பரிசுத்தாவி சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவதற்கு, இந்த சத்தியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதற்கு அவங்களுக்கு ஆயில் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் வேண்டும். ஜேம்ஸ் 3:14-15 வாசிக்கலாம். யாக்கோபு 3:14-15.
உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது.
பாருங்க, இருதயத்திலே கசப்பு, அங்கே வைராக்கியம் இருக்கும் என்றால், விரோதங்கள் இருக்குமென்றால் நீங்கள் பெருமை பாராட்டாதங்க, பொய் சொல்லாதிருங்க. அந்த பொய், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வர ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் சென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. அதனால் இந்த மாதிரி ஞானம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி சுபாவம் இருக்கிறவங்க சென்ம சுபாவங்களுடையவங்க, பேய்த்தனத்துக்கு அடுத்த அவங்களுக்கு அவங்கள்ட விதமாக இருக்கிறது. அவங்க வந்து அது பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை பெறலை. பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்குது? 17 வாசிக்கலாம்.
பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது.
அதனால என்னச்சா, பரத்திலிருந்து வருகிற ஞானமானது அது முதலாவது சுத்தம் உள்ளதாகவும், சமாதானம் சாந்தம் இணக்கம் உள்ளதாகவும், இரக்கத்தாலும் நற்கனியினாலும் நிறைந்ததாகவும், பச்சபாதம் இல்லாதமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அந்த ஞானத்தை பாருங்கள், இந்த ஞானமும் அந்த ஞானமும் பாருங்கள், ரெண்டு ஞானம் இருக்குது. ஒரு ஞானம் பரத்துலேருந்து வருது, அது இணக்கம் உள்ளதாக இருக்குது, சாந்தம் உள்ளதாக இருக்கிறது, ஸ்வீட் நேச்சர் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் இவங்களுக்குள்ள ஞானம் ரொம்ப டெம்பரு, ரொம்ப ஆவேசம், இதோ அதெல்லாம் பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக இருக்குது, ஜென்ம சுவாவம் உள்ளதாக இருக்குது. அதனால் ரெண்டு விதமான ஞானம் இருக்குது. ஆண்டவர் இந்த வெளிப்பாடு வந்து பரலோகத்திலேருந்து வந்த ஞானம், இது பரத்திலேருந்து வந்த ஞானம், இன்னொன்று கீழறிந்து வந்தது, அது பேய்த்தனத்துக்கு அடுத்தது, பாதாளத்திலேருந்து வந்தது. பாதாளத்திலேருந்து வந்த ஞானமும் இருக்குது, பரத்திலேருந்து வந்த ஞானமும் இருக்கிறது. அதனால் நம்ம வந்து எந்த ஞானத்தை பெற்றிருக்கிறோம், அங்கேருந்து பரலோகத்திலிருந்து நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை நம்ம பெற வேண்டும். அதனுடைய எவிடன்ஸ் என்னென்னா, ability to receive the revelation of this hour. இந்த நேரத்துக்குரிய வெளிப்பாட்டை அறிந்து கொள்கிற எபிலிட்டி, அந்த திறமை, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறத அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது, அதை ரிசீவ் பண்ணுவது. பசங்க கேட்பாங்க, ஒன்றுமே பேச மாட்டாங்க. சர்ச்சி முடிஞ்ச பிறகு பாஸ்டர் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணார், இப்படி சொல்லியிருக்கிறார், அங்கே வாயிலே வார்த்தை வராது, நல்லா வீண் வார்த்தைகள் தான், வேற மற்றவங்களை பற்றி பேசுறது தான், வாயில் ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தையே வராது. போன வாரத்தில் கூட நான் அப்படி சொல்லியிருக்கேன், ஊர் கதெல்லாம் பேசுவாங்க, உலக கதெல்லாம் சொல்லுவாங்க, உலகத்தில் நடக்கிற நியூஸ்லாம் சொல்லுவாங்க, அரசியல் எல்லாம் நல்லா பேசுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மோடி என்ன செய்கிறாரு எல்லாம் சொல்லுவாங்க, இங்கே ஸ்டாலின் என்ன செய்கிறாரு சொல்லுவாங்க, இதெல்லாம் பேப்பர் நியூஸில் ஒரு எழுத்து ஒரு சென்டென்ஸ் விடாமல் கரெக்டாக படிச்சிருவாங்க, டெய்லி படிச்சிருவாங்க. ஆனால் இந்த வெளிப்பாடை பற்றி சொல்லணுமே, ஒரு வார்த்தையும் வாயில் வராது. அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம், இவங்களுக்கு வந்து அந்த வார்த்தையே வாயில் வராது. இவங்க வாயிலெல்லாம் உலக காரியங்கள், அரசியல், அரசியலை நம்ம தெரிய வேண்டியதான், ஓரளவு தெரிஞ்சிட வேண்டியதான். ஆனால் நமக்கு தேவனுடைய வார்த்தையை நமக்கு தெரியணுமே, அதை குறித்து நம்ம கொஞ்சம் பேசணுமே. அதனால் பாருங்கள், இவங்களுக்கு அந்த ரெவலேஷனை ரிசீவ் பண்ணுற எபிலிட்டி இல்லை. ஆவியானவர் பேசுவதை அதில் இருக்க வெளிப்பாட்டை ரிசீவ் பண்ணுற எபிலிட்டி இல்லை. அதனால் இவனுக்கு என்னென்ன ஹோலி கோஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். இவங்க வந்து ஃபூலிஷ் வெர்ஜன்ஸாக இருக்கிறாங்க. ஈஸியாக ஃபூலிஷ் வெர்ஜனை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், கொஞ்ச நாள் பழகினாலே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மத்திய 24 வந்து ஆண்டவர் ஓப்பனிங் ஆஃப் த சீல்ஸ், 7 முத்திரைகள் திறக்கப்படுது, உடனே 25,000 வருது. மத்திய 24 ஆண்டவர் வந்து 7 முத்திரைகள் ஓப்பனிங் ஆஃப் த 7 சீல்ஸை சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 6 சிம்பிள் ஃபார்மாக தரிசனமாக அந்த யோபான் காண்கிறார். 1963 ரியாலிட்டியாக வந்து வேர்டு ஓப்பன் ஆகுது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பைபிளில். வெளிப்படுத்தல் 10 பலமுள்ள தூதன் இறங்கி வருகிறார், புஸ்தகம் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது, அந்த புஸ்தகம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமீன். அந்த புஸ்தகம் கொடுக்கப்படும் போது அந்த வெளிப்பாட்டை நம்ம ரிசீவ் பண்ணோம்னா நமக்கு என்ன அந்த அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் வருது. என்னை பற்றி மற்றவங்க சொல்கிறத நான் கேட்குறேன், நான் அந்த ஃபீட்பேக்கை கேட்கும் பொழுது, பாஸ்டர் உங்களை போல் யாருமே மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படி எத்தனை பேரை சொல்லிட்டாங்க. ஆன்லைனில் கேட்குறாங்க, யாருமே உங்களை போல் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. உங்கள் பிரசங்கத்தை கேட்ட பிறகு நான் வேறு யார் பிரசங்கத்தையும் கேட்கறது இல்லை அப்படிங்கிறேன். இந்த தமிழில் நீங்கள் கொடுக்குற மாதிரி யாருமே கொடுக்கல அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? நான் அந்த வெளிப்பாட்டை கேட்ச் பண்ணுறதுக்கு ஆண்டவர் அந்த அனைட்டிங் தந்திருக்கிறாருங்கிறது அவங்க சொல்கிறது உண்வாய் அல்ல. பிரத்தியானே உன்னை புகழட்டும், மற்றவங்க சொல்கிற வேர்டு அதை உறுதிப்படுத்து. அந்த ரெவலேஷனை வந்து நீங்கள் கேட்ச் பண்ணணும். நீங்கள் கேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் இருக்குது. ஆவியானவர் பேசுவதை அந்த வெளிப்பாட்டை வந்து நம்ம பிடித்து கொள்ள தெரியும் என்றால் நமக்கு வந்து பரிசுத்தாவி இருக்கிறது. அது ஒன்றுமே புரியலை. என்ன பிரசங்க கேட்டாலும் அந்த வாயில் தேவனுடைய வார்த்தையே வரல, பேச்சுக்கு வரவே செய்யாது, வந்த உடனே ஊருக்கதை தான் பேசுகிறது. அதனால் பாருங்கள், அவ்விதமாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். மத்தேயு 11:25
அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உமை சோதரிக்கிறது.
இதை பாலகர் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள், பிள்ளைகள் வந்து எலக்டாக இருக்குது. ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து, ரொம்ப பெரிய படிப்பாளிகள், பைபிள் காலேஜ் படிச்சிருக்கோம், பெரிய தியாலஜி, பழைய பண்டிதர்கள், வேத பண்டிதர்கள், இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இந்த சத்தியத்தை மறைத்து, இந்த ஹிடன் ட்ரூத், இதை மறைச்சி எலெக்டட் பீப்புளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பாலகர் என்று சொல்லும் பொழுது எலெக்ட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் இந்த சத்தியம் வெளிப்பட்டிருக்கு. ஹிடன் ஃப்ரம் த வைஸ் அண்ட் ப்ரூடன்ட் இன் திஸ் ஜெனரேஷன், இந்த இந்த சந்ததியிலே ஆண்டவர் என்ன மறைத்து, இட் ரிவீல் டு த எலெக்ட் ஆஃப் காட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவங்க அதை பிடிச்சு கொள்றாங்க, எபிலிட்டி டு ரிசீவ் த ரெவலேஷன் ஆஃப் திஸ் அவர், இந்த நேரத்துக்குரிய வெளிப்பாட்டை அவங்க பெற்றுக்கொள்ளறதுக்கு அவனுக்கு அந்த எபிலிட்டி இருந்தால் அவங்க பரிசுத்தாவி பெற்றிருக்கிறாங்க, அவங்க புத்தியுள்ள கன்னிகளாக இருக்கிறார். அதுதான் அந்த வந்து எவிடன்ஸ் டு ரிசீவ் த வேர்டு. எவிடன்ஸ் டு ரிசீவ் த ரெவலேஷன். அவங்க வந்து வைஸ் வெர்ஜனாக இருக்கிறாங்க. என்ன ஏற்பாடு, ஆண்டவர் வந்து ஏழாம் தூதனுக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏழாம் தூதன் வந்து யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிவிட்டார். இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தல் 1:1 வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 22:16 சபைகளில் இவளை சாட்சியாய் அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன், நான் தாவீதின் வேறும் பிரகாசமான வெடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதே போல் வெளிப்படுத்தல் 22:6 நம்ம வாசிக்கும் பொழுது இந்த வசனங்கள் உண்மையின் சத்தியமானவைகள். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காருக்கு வெளிப்படுத்தும் போட்டு பரிசுத்த தீர்க்கதரிசியின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். எத்தனை வசனம் இருக்குது. ஆண்டவரும் அந்த எனர்ஜி என்றால் அங்கே யோவான் அந்த தூதனுக்கு அதை கொடுக்குறார். அந்த தூதன் யோவானுக்கு கொடுக்குறார். யோவான் வந்து மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறான். ஜான் ரெப்ரசன்ட் த என் டைம் பிரைட். இந்த கடைசி கால மணவாட்டிக்கு நம்ம அவன் ஒரு பிரதிநிதியாக இருக்கிறான். அவன் எப்படி பெற்றுக்கொண்டானோ அதே போல் நம்ம பெற்றுக்கோ. அந்த தூதன் யார்? ஏழாம் தூது. சோரன் வில்லியம் மேரியன் பிரன்ஹாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து பிரதர் பென்ஹாமுக்கு வெளிப்படுத்திருக்கிறார். இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன், அந்த தூதன் மணவாட்டிக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். மணவாட்டி தான் இந்த யோவான். நம்ம எல்லாருக்கும் அவன் பிரதிநிதியாக இருக்கிறான். ஜான் ரெப்ரசன்ட் த என் டைம் பிரைடு. இந்த ரெவலேஷன் வந்து கிரைஸ்ட்லேருந்து அது வந்து செவன்த் ஏஞ்சலுக்கு வந்தது. செவன்த் ஏஞ்சல்லேருந்து உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கு. அந்த ஆர்டர் அப்படிதமாக இருக்குது. ஆண்டவர் பிரதர் பென்ஹாமை செவன்த் ஏஞ்சலை ஒரு சேனலாக பயன்படுத்துகிற சேனலாக பயன்படுத்தி இந்த பரத்திலிருந்து இந்த ஞானம் வந்திருக்கு. இது பேய்த்தனத்துக்கு அடுத்ததல்ல, இது ஜென்மஸ்வாபம் உள்ளதல்ல, இது இணக்கமானது, இது பரிசுத்தமானது, இது சாந்தமானது. இதை இப்படியாகப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் இந்த வெளிப்பாட்டை கொடுத்துருக்கு. இது பரத்திலிருந்து வந்த ஞானம். இது ஏழாம் தூதன் மூலமாகத்தான் வர வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, செவன்த் ஏஞ்சலில் மெசேஜ் பூமியில் இருக்கிறார். அப்பொழுது என்ன செய்யுது, பலமுள்ள தூதனங்க இறங்கி வருகிறார். இறங்கி வந்து முத்திரைகளை திறந்து அவர் தம்முடைய தீர்க்க தரிசிக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது நமக்கு வந்திருக்குது. நம்ம அந்த புஸ்தகத்தை புசிக்கிறோம். பார்த்தீங்களா, புத்தியுள்ள கன்னிகளை அதை புசிக்கிறார்கள். இங்கே நீங்கள் புசிக்கிறீங்க. இங்கே வரும்பொழுதெல்லாம் ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்தை புசிக்கிறீர்கள். எல்லோரும் விளக்கு வச்சிருக்கிறாங்க, எல்லாம் மெசேஜ் புக்கு வச்சுருக்கிறாங்க. நாங்கள் ப்ராஃபட் மெசேஜில் இருக்கோங்கிறாங்க. ஆனால் அது உங்கள் புத்தி உள்ள கன்னிகளா புத்தி இல்லாத கன்னிகளா? விளக்கை பார்க்கும் பொழுது எல்லாம் விளக்கு வச்சுருக்கும் பொழுது அதில் என்ன இருக்கா இல்லையான்னு தெரியாது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் என்ன செய்யணும், எல்லாருமே வந்து விளக்கை வச்சுருக்கிறாங்க, மெசேஜில் இருக்கிறாங்க. நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. விளக்கு எண்ணெய் வந்து உள்ளதாக இருக்குது, அது கண்ணால் வச்சு பார்க்க முடியாது. அது கண்ணாடி கிளாஸில் இருந்தால் பார்க்கலாம். இது வந்து விளக்கு உள்ளே இருக்குது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இவங்க பரிசுத்தாகி பெற்றவங்களா பரிசுத்தாகி பெறாதவங்களா கண்டுபிடிக்க முடியாது. அதே போல் என்னென்னா, அது உள்ளே வாசம் பண்ணுது. டைட்டில் டீடு இன்றைக்கி வந்திருக்கிறது. டைட்டில் டீடு வந்திருக்கிறது. டைட்டில் டீடு வந்து அது எதை குறிக்கிறது என்றால், ஓனர்ஷிப் ஆஃப் த எர்த். டைட்டில் டீடை நீங்கள் பெற்றுட்டீங்கன்னா இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்து ஓனராக இருக்கிறீங்க. ஓனர்ஷிப் ஆஃப் த வேர்ல்டு. ஆடம் அண்ட் ஈவ் ஒரு நாள் இந்த டைட்டில் டீடை பெற்றிருந்தாங்க. அவங்க பூமிக்கு வந்து ஓனராக இருந்தார். பின்பு அந்த பத்திரமானது அது தேவனத்தில் போய்விட்டது. ஆட்டுக்குட்டியானவர் வந்து அந்த புஸ்தகத்தை அங்கே வாங்கி அதை திறந்து அதை வந்து ஏழாம் தூதனுக்கு அதை வெளிப்படுத்தினார். இப்பொழுது நம்ம பலமுள்ள தூதனத்தில் போய் அந்த புஸ்தகத்தை வாங்கியிருக்கிறோம். வாங்கி இப்பொழுது நம்ம புசிக்கிறோம். இப்பொழுது அந்த புஸ்தகத்தை வாங்கி புசித்து அது நம்மோடு கூட ஒன்றாக மாறும் பொழுது நீங்கள் வைஸ் வெர்ஜினாக மாறுறீங்க. நீங்கள் ஏதேனுக்கு போக முடியும். அந்த ஏதேனுக்கு போகிறதுக்காக தான் அந்த டைட்டில் டீடு முதலாவது வந்திருக்கு. முதல்ல உங்களுக்கு பத்திரம் வந்துட்டு, ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, பத்திரம் வந்துட்டு. பத்திரம் வந்தால் உங்கள் நிலத்தை நீங்கள் எப்போனாலும் போய் எடுத்துக்கிடலாம். யாரும் அதை கிளைம் பண்ண முடியாது. உங்களுக்கு அதுக்கு வேண்டிய பேப்பர் இருக்குது. இன்றைக்கி பேப்பர் வந்துட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் வந்துட்டு, அது வந்து நம்மளை ஏதேனுக்கு கொண்டு சொல்லுது. ஓனர்ஷிப் ஆஃப் எவ்ரி திங் தட் ஆட் அண்ட் லாஸ்ட். ஆதாம் இழந்து போன எல்லாத்துக்கும் நீங்கள் ஓனராக மாறுகிறீர்கள். ஆதாம் என்னத்தை இழந்து போனால்? எட்டர்னல் லைஃபை இழந்து போனான். ஃபெலோஷிப் வித் காட், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை இழந்து போனான். டொமைன் ஓவர் த எர்த், மூணு காரியம் பிரதான்னு சொல்கிறார். எட்டர்னல் லைஃப், ஃபெலோஷிப் வித் காட், அதன் பின்பு டொமைன் ஓவர் த எர்த், இந்த பூமியின் மேல் ஆதிக்கத்தை இழந்து போனான். எல்லாம் நமக்கு திருப்பி கிடைக்கும். பாருங்கள், இந்த மெசேஜில் வரும்பொழுது நம்ம ஏடேனுக்கு போகிறதுக்கு நம்ம தகுதியாக இருக்கிறோம். நம்ம வைஸ் வெர்ஜி, ஹல்லேலூயா. அந்த வெல்த்து, அதுக்கு நம்ம வந்து அந்த சுதந்திரத்துக்கு நம்ம பெற்றுக்கொள்ள நமக்கு அந்த அந்த டைட்டில் டீடு வந்திருக்கிறது. ரெவலேஷன் ஆஃப் த வேர்ட் த்ரூ திஸ் என்டைம் மெசேஜ், இந்த கடைசி கால செய்தியின் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இது. எல்லா இதை வந்து சாதாரணமாக நினைக்கிறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், மிக முக்கியமான காரியம். நமக்கு டைட்டில் டீடு வந்திருக்குது. ஹல்லேலூயா. டைட்டில் டீடை நம்ம புசிக்கிறோம். யோவானை பார்த்து அந்த புஸ்தகத்தை புசி என்று சொல்லும் பொழுது நம்ம புசிக்கிறோம். நமக்கு ஷேராக உண்டு, நான் ஏதேனை பெறப்போகிறேன், ஆடம் இழந்து போன எல்லாத்தையும் நான் மறுபடியும் பெறப்போகிறேன். ஏனென்றால் இந்த டைட்டில் டீடு வந்திருக்கு, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கு. பார்ட் வேர்டு கிடையாது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. எல்லோருமே வந்து நாங்கள் புக்கு வச்சுருக்கோம், ஸ்போக்கன் வேர்டு புக்கு வச்சுருக்கிறோம், உரைக்கப்பட்ட வார்த்தையின் புக்கு வச்சுருக்கலாம். ஆனால் வந்து அந்த டைட்டில் டீடை நீங்கள் பெறாமல் இருக்கலாம். எல்லாத்தையும் புக்கு இருக்கும். புக்கு தான் நிறைய பிரிண்ட் பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் வேறு புக்கை பிரிண்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து ஏண்ட புக்கை தந்துக்கிட்டு ஏதாவது பணத்துக்காக காத்திருப்பார். ஓயாமல் வர சொல்லலாம், அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்ட்டு. நான் சொன்னேன், என்கிட்ட போதுமான புஸ்தம் இருக்குது, நீங்கள் புஸ்தம் தரான்டாம் அப்படின்ட்டு. இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து சர்ச்சில் புக்கு பிரிண்ட் பண்ணாலும் யார்ட்டையும் காசு கேட்குறதில்ல, எந்த காரியத்துக்குமே பணம் கேட்குறதில்ல. யாராவது உதவி செய்யட்டுன்னு சொன்னால் கூட, நீங்கள் வந்து கத்தருக்குன்னு தசோபாவம் கொடுக்குறீங்கள, அது போதும், மற்றதெல்லாம் ஆண்டவர் தேவையை சந்திக்கிறார் அப்படின்னு. நம்ம இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, இதில் வந்து ரொம்ப வித்தியாசமான காரியங்கள் இருக்குது. அதனால் என்ன சொன்னால், புக்கு எல்லாருக்கும் கிடைக்குது. சில புக்கு கொடுக்கதே ஊழியன் இருக்கிறாங்க, ஸ்டோக்கன் வேர்டு புக்கை அதை பிரிண்ட் பண்ணுறது. அது வந்து எப்படி என்ன மனப்பான்மையில் செய்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மையான மனப்பான்மையோடும் செய்யலாம், உண்மை இல்லாத மனப்பான்மையோடும் செய்யலாம். அது ஆண்டவருக்கு தான் தெரியும். அதனால் பாருங்கள், மெசேஜோடு ஐக்கியப்பட்டிருக்கிறாங்க. புக்கு எல்லாத்தையும் இருக்குது, அவங்க அலமாரியில் எல்லா புஸ்தமும் இருக்குது. அதே சமயத்தில் டைட்டில் டீடை பெற்றிருக்கிறாங்களா? ஸ்போக்கன் வேர்டு புக்கை பெற்றிருக்கிறாங்க, அந்த டைட்டில் டீடை பெற்றிருக்கிறாங்களா? அவங்க ஆண்டு பலமுள்ள தூதன்ட்டு அதை வாங்கணும். சமுத்திரத்து மேலும் பூமியின் மேலும் நிற்கிற அந்த பலமுள்ள தூதன்ட்ட போய் நீ புஸ்தத்தை வாங்கு. ஏன் நம்ம வந்து அங்கேருந்து வாங்கணும், அவர்கிட்டருந்து அதை வாங்கணும். நம்ம இங்கே படித்தாலும் ஆண்டவர் அங்கேருந்து நம்ம கூட பேசணும். அதனால் புஸ்தத்தை படித்தாலும் மன்னிச்சு வேண்டாம், ஆண்டவர் பேசாமல் இருக்கலாம். அவர்கிட்டருந்து பெற வேண்டும். அவர்கிட்டருந்து பெறப்பட்டு நீ அதை புசிக்கணும். இதை நினைச்சா புசிக்காமல் இருக்கலாம், புஸ்தத்தை வாங்கி வச்சுருக்கலாம், அதை புசிக்காமல் இருக்கலாம். புசிக்கிறது என்னவென்றால், நம்மளும் அந்த நம்ம எதை புசிக்கிறோம் அது நம்ம சரீரத்தின் ஒரு பாகமாக மாறி, அது செல்லாக மாறி, அது டிஷ்யூக்களாக மாறி நம்முடைய சரீரத்தில் அது ஒன்றோட ஒன்றா சேர்ந்துருது. அதுதான் அலைன் வித் த வேர்ட் ஆஃப் காட். உங்களுடைய லைஃப்பை கொண்டு போய் வார்த்தையோடு அலைன் பண்ண வேண்டும். வார்த்தையோடு ஒன்று சேர்க்கும் பொழுது, அதை அலைன் பண்ணும் பொழுது என்ன செய்யணும், அப்போந்தான் அதை புசிக்கிறோன்னு அர்த்தம். அதை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அதுக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்தோம்னா, அதோடு கூட ஒன்றிணைக்காமல் இருக்கும் பொழுது அந்த வேர்டை அப்ளை பண்ணலன்னா நம்ம புசிக்கலைன்னு அர்த்தம். அதான் புத்தி உள்ள கன்னிகள் புஸ்தத்தை வாங்குறாங்க, புசிக்கிறாங்க. புத்தி இல்லாத கன்னிகள் புஸ்தத்தை வாங்கி அலமாரில் வச்சுருப்பாங்க, அல்லது இன்டலெக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்களுடைய லைஃப்பில் கொண்டு அதை அலைன் பண்ண மாட்டாங்க. அந்த வரிசையில், வார்த்தையின் வரிசையில் வரமாட்டாங்க. ஓப்பனிங் ஆஃப் த சீல்ஸ் வந்து 1963, இப்பொழுது அது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகி கொண்டிருக்குது, நிறைவேறி கொண்டிருக்குது. நம்ம அந்த புஸ்தத்தை வாங்குகிறோம், அதை புசிக்கிறோம். இதை நம்ம ஆண்டவர் செப்பரேட் பண்ணியிருக்கிறார், நம்மளை வைஸ் வெர்ஜினாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. வெளியே பார்க்குறவங்களுக்கு தெரியாது, விளக்கில் எண்ணெய் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. உள்ளதான் இருக்குது அயல், அயல் இருக்கா இல்லையான்னு வெளியே வெளியே இருந்து பார்த்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இவங்க மெசேஜில் இருக்காங்க, இவங்க ஃபூலிஸ் வெர்ஜனான்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது, வைஸ் வெர்ஜனான்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஃப்ரம் த அவுட் சைட் தீஸ் லேம்ஸ் ஆர் லுக் த சேம், வெளியே இருந்து பார்த்தா எல்லாருமே விளக்கு வச்சுருக்கிறாங்க, அப்படி தான் நமக்கு தெரியும். இல்லை மெசேஜ் ஃபாலோவர், அந்த மெசேஜை பின்பற்றுறவங்க அந்த விளக்குக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. அவங்க தான் மெசேஜ் பிலீவர்ஸ் தான் அந்த லேம்ஸாக இருக்கிறாங்க. லேம்ஸில் வந்து ஹோலி ஸ்பிரிட் தேவை, உள்ளே வந்து பரிசுத்தாவி தேவை. அப்பொழுது தான் நீங்கள் புரிஞ்சு கொண்டதை அதை இலுமினேட் பண்ணும், அதை வந்து பிரகாசிக்க செய்யும். நம்ம வந்து சத்தியத்தை ரிசீவ் பண்ணியிருக்கிறோம், ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம ரிசீவ் பண்ணும் பொழுது நமக்கு ஹோலி கோஸ் இருக்கும் பொழுது அந்த ஹோலி கோஸ் வந்து அதை இலுமினேட் பண்ணுது, அதை பிரகாசிக்க செய்கிறது. உங்கள் வாழ்க்கையில் அது பிரகாசிக்க செய்கிறது, அல்லது இவங்க வாழ்க்கையில் பிரகாசிக்காது. இன்னும் போய் போகலையே, இவ்வளோ நாள் மெசேஜ் கேட்டும் இன்னும் உண்மை சொல்லதில்ல. வாய்ப்பு வாழ்க்கை ஒரே வாயில் பொய்யிலாக இருக்குது. ஒரு காரியத்தை உள்ளதா உள்ளதென்று இல்லதா இல்லதென்று சொல்லுங்கள், ஒன்றும் கூட வாழ்க்கையில் அது பிரகாசிக்கலையே. அட்லீஸ்ட் அந்த பொய்யாவது போகுதான்னு பாருங்கள், அது கூட சிலருடைய லைஃப்பில் போகாது. அப்போ என்ன தெரியுது, அது இலிமினேட் ஆகலை. விளக்கு இருக்கு ஆனால் ஆயில் இல்லை. நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது உள்ளே இருக்க டீச்சர் இருக்கிறார், உள்ளே வந்து டீச்சர் பசுத்தாவியானவர். அந்த டீச்சர் என்ன செய்கிறார் என்றால் நமக்கு வந்து அதை பிரகாசிக்க செய்கிறார். கேட்குற பிரசங்கத்தை உங்களுக்கு பரிசுத்தாவி இருந்தால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, நீங்கள் அதை வெளிப்படுத்துவீங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் அதை வெளிப்படுத்தும் பொழுது உங்களோட விளக்கு எரியுதுன்னு அர்த்தம். எல்லா மனுஷர்களும் அதை தான் பார்க்குறாங்க. மிஸ்ட்ரி ஆஃப் த கமிங் ஆஃப் த லார்ட், செவன் சீல் வந்து என்னது, இட் இஸ் அ கமிங் ஆஃப் த லார்ட். மணவாளன் வந்திருக்கிறார் என்னங்க சொல்லும் பொழுது சவுட்டு வந்து என்ன செய்யறது என்றால் அந்த மிட் நைட் கரையாக இருக்கிறது. இப்பொழுது நம்ம வாய்ஸில் இருக்கிறோம், நம்ம அந்த ஆயிலை ரிசீவ் பண்ணி நம்ம வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டும். ஹோலி ஸ்பிரிட் என்ன சொன்னால், ஹோலி ஸ்பிரிட் ரெவலேஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே நமக்கு வந்து அந்த வெளிப்பாடு கொடுக்கப்படும் பொழுது அது நமக்கு மேரேஜ் யூனியனை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம மேரேஜ் யூனியனில் வருகிறோம். மற்றவங்க வந்து அவங்க வந்து காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஆயிலை ரிசீவ் பண்ணாதபடி காலதாமதம் பண்ணி, இப்போ டைம் இருக்குது, பெறாதவங்க கூட இப்போ பெறலாம், இன்றைக்கே பெறலாம். ஆண்டவரே, இன்னையிலேருந்து என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குறேன், இந்த வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்குறேன், என் லைஃப்பில் அது மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு சொல்லி ஜெபிக்க வேண்டும். நீங்கள் போய் வாங்கிக்கிடுங்க, விற்கிறவங்கிட்ட போய் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு ஒரு விற்க வாங்கணுன்னா கிரயத்தை கொடுக்கணும், ஒரு ப்ரைஸை நம்ம செலுத்தி தான் ஆயில் வாங்கணும். அன்றைக்கி வந்து ஆலிவ் ஆயில், ஆனால் பெட்ரோல் கிடையாது, பெட்ரோல் டீசல் கிடையாது. ஆலிவ் ஆயில் வந்து எடிபிள் ஆயில், அது வந்து என்னென்னா அது சமையலுக்கு உதவும், அதே சமயத்தில் விளக்குக்கும் உதவும். ஆனால் பெட்ரோலை வந்து நீங்கள் சமையல் பண்ண முடியுமா? அதனால் இது பெட்ரோலை சொல்லலை, இது வந்து ஆலிவ் ஆயிலை சொல்லும். அதில் ஆயில்னு சொன்ன உடனே நம்ம பெட்ரோல் டீசல்னு நினைப்போம், அப்படி கிடையாது. இது ஆலிவ் ஆயில், எடிபிள் ஆயில், அதே சமயத்தில் இது பிரகாசிக்கவும் செய்கிறது. தெர் இஸ் அ காஸ்ட் இன்வால்வ், த காஸ்ட் டு பி இன் த வேர்ட் ஃபார் யுவர் டே. நீங்கள் வந்து என்ன சொன்னால் காஸ்ட் பே பண்ண வேண்டியிருக்கு. ஆயில் வாங்கிறதுக்கு நம்ம பணத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. என்ன பணத்தை செலுத்தணும்? ஆண்டவரே, எனக்கு அந்த வெளிப்பாட்டை தாரும், ஆண்டவரே அந்த பரிசுத்தாவியின் வெளிப்பாட்டை எனக்கு தாரும். என்ன ஒரு புத்தியுள்ள கன்னியாக இருக்க வேண்டும், கேட்குற செய்தியை வாழ்க்கையில் நான் பிரதிபலிக்கணும். என்னுடைய வாழ்க்கையானது வார்த்தையோடு லைனப் ஆகணும். ஏன்ட கெட்ட புத்தி இருக்கக்கூடாது, ஜென்ம சுவாபங்கள் இருக்கக்கூடாது, அதெல்லாம் எடுத்து போடும். ஆண்டவரே, நான் வந்து ஆவியின் கனிகளை நான் வந்து கொண்டு வர வேண்டும், இணக்கம் உள்ளதாகவும் அது கனி உள்ளதாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவரே, பசுத்தாவியினுடைய கனிகளை எனக்கு தாரும், இந்த வெளிப்பாட்டை என் வாழ்க்கையில் பிரதிபலிக்க செய்ய எனக்கு உதவி செய்யும் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது வாங்கிக்கொள்ளலாம். இதான் அந்த காஸ்ட். காஸ்ட்டுன்னு சொல்லும் பொழுது அந்த கிரயம் என்னவென்றால் அதுக்காக வாஞ்சிப்பது, அதுக்காக டெடிக்கேட் பண்ணுவது. எதையாகிலும் நம்ம பெற வேண்டும் என்றால் ஒரு டெடிக்கேஷன் தேவை. ஆண்டவரே, என்ன அதுக்காக ஒப்புக் கொடுக்க, நான் காம்ப்ரமைசிங்காக இருக்கக்கூடாது, நான் ஏனோதானு இருக்கக்கூடாது. இந்த வெளிப்பாடை நான் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ண வேண்டும், எலிமினேட் பண்ண வேண்டும் அப்படின்னு கத்தட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். நீங்கள் போய் வாங்கிடுங்கன்னா எங்கே போய் வாங்கிறது? அங்கே இப்போ வாங்க முடியும். இப்போ வாங்க முடியும்னா ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரியை குறிக்கிறது. சில அந்த சபையானது பக்தி விரித்து அடைய வேண்டும், சபையானது விசுவாசத்தின் ஒரு மாட்பாட்டில் வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சிலரை வந்து அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை வந்து சுவிசேஷர்களாகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எதற்காக? சபையானது பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும், அது பக்தி விருத்தி அடைய வேண்டும், விசுவாசத்தின் ஒன்னஸ் ஆஃப் ஃபெய்த்தில் வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வந்து சபையில், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரியை வச்சிருக்கிறார். எபேசியர் 4:11 வாசிக்கலாம்.
மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார்.
ஆண்டவர் ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி ஏற்படுத்திருக்கிறார். அதனால ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரினா அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களா நியமிச்சுக்கிடுவாங்க. ஒரு சபையில் அப்படி நியமிச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீ வந்து அப்போஸ்தலர், ஆண்டவர் சொல்லியிருக்கார் சபையில் வந்து உண்மையான சபையில் ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி இருக்கும். நீ அப்போஸ்தலர், நீ தீர்க்கதரிசி, நீ வந்து சுவிசேஷகர். நாங்கள் அவரை சுவிசேஷகராக அபிஷேகம் பண்ணிட்டோம். எல்லாம் இவங்க தான், ஆண்டவர் செய்யலை, இவங்க தான் செய்கிறாங்க. அந்த பாஸ்டரே தேவனால் அழைக்கப்படாத பாஸ்டர், ஆனால் அவர் சுவிசேஷகரை ஏற்படுத்துகிறாராம். என்ன விளையாட்டு காரியமாகி போச்சு பாருங்கள். இவரை நாங்கள் வந்து பாஸ்டர் மேய்ப்பர் ஆயிடுச்சோம். அதனால் எங்கள் மேய்ப்பர், எங்கள் மேய்ப்பர், மேய்ப்பர் எதுக்கெடுத்தாலும் மேய்ப்பர். இவரை வந்து போதகர், டீச்சர். அதனால் இவர் அங்கங்கே போய் டீச் பண்ணுவார் அப்படின்ட்டு இவங்களா வந்து ஏற்படுத்துது. இதை கத்தராக ஏற்படுத்தணும். இதை பண்ணாங்க பிறகு இன்னொரு ப்ராஃபிட் வரப்போகிறது இல்லை. அதனால் அப்போஸ்தலர்கள் இப்போ யாரும் ஒரு அப்போஸ்தலர்கள் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இப்போ வந்து டீச்சர் இருக்கிறாங்க, மேய்ப்பர் இருக்கிறாங்க, பாஸ்டர் இருக்கிறாங்க, மேய்ப்பர். அதெல்லாம் முழு சபை காலத்து, ஏழு சபை காலத்துக்கும் சொல்லியிருக்கு, ஒரு லோக்கல் சர்ச்சுக்கு கிடையாது. இவங்க கொண்டு போய் அதை ஒரு லோக்கல் சர்ச்சுக்கு அங்கே வச்சுக்கிட்டு விளையாட்டு பண்ணுறாங்க. குரங்கு கையில் பூமாலை கொடுத்தா பிச்சு பிச்சு எரியும். அதே போல் இவங்க கையில் மெசேஜை கொடுக்கும் பொழுது பிச்சு பிச்சு எறிகிறாங்க. அந்த பல்லாவரம் அந்த சைடில் தான் எல்லா குழப்பத்தையும் வச்சுருக்கிறாங்க. அவங்கவுங்க பாஸ்டர் ஆயிடுவாங்க. பல்லாவரம், பம்மல், பொளிச்சலூர் எல்லாம் அவங்கவுங்க பாஸ்டராக மாறுறது. அவங்கவுங்க, நான் வந்து எவஞ்சலிஸ்ட் ஐயா, நான் எவஞ்சலிஸ்ட்டு, நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க வந்து வார்த்தையை கேட்டு ராப்சருக்கு ஆயத்தமாகண்ணா, நான் எவஞ்சலிஸ்ட் ஐயா. அதனால் நான் பாஸ்டர் கிடையாது, நான் எவஞ்சலிஸ்ட்டு. இன்னும் உங்கள் சபைக்கெலாம் வர முடியாது, நான் அந்த போஸ்டில் இருக்கிறேன். இவங்களா ஒரு போஸ்டை எடுத்துக்கொள்ளுறது, எல்லாம் எப்படி ராப்சர் போவாங்க? ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி ஹோல் சர்ச்சேஜிக்கு ஆண்டவர் வச்சுருக்கிறார். இந்த 2000 வருஷம் சபை காலத்துக்கு வச்சா சபையானது கிறிஸ்துவின் சபை பக்தி விருத்தி அடையும்படி. இப்போ இந்த பெருநாம் கால யாராவது ஒரு ப்ராஃபிட் வர முடியுமா? ஒருத்தர் ப்ராஃபிட்னு எப்படி சொல்கிறது? அவங்களுக்கு ஆண்டவர் தரிசனத்தில் வெளிப்படுத்துகிறாரா? இதெல்லாம் எவ்வளோ முட்டாள்தனம்னு பாருங்கள். ஆண்டவர் என்னை வந்து பாஸ்டராக அழைச்சிருக்கிறாருங்கிறது அதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் தீர்க்கதரிசின்னு சொல்ல முடியுமா? நான் எவேஞ்சலிஸ்ட்னு சொல்ல முடியும். எவேஞ்சலிஸ்ட்னா வேர்ல்டு லெவலில் ஃபேமஸாக இருக்கணும், அற்புத அடையாளங்கள் நடக்கணும். சும்மா எவேஞ்சலிஸ்ட்னா பாஸ்டராக இல்லைன்னா உடனே எவேஞ்சலிஸ்ட்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சரியான வெளிப்பாடு கிடையாது, சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரியில் போயிட்டு நீ அங்கே வாங்கிக்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி தான் அப்போ தான் எடுத்துக்கொள்ளப்படுதில் பங்கு பெற்றிருக்குமே. இவங்க வாங்க முடியாது. இவங்க இருளுக்குள்ளே போகிறாங்க, மிட் நைட்டில் இருளுக்குள்ளே, லவோதைக்கியாக இருளுக்குள்ளே போகிறாங்க. இந்த புத்தி இல்லாத கன்னிகள் லவோதைக்கியா மக்களோடு அவங்களும் கைவிடப்படுறாங்க. இந்த மெசேஜில் வந்து சாபனத்துக்காரங்களோடு சேர்ந்து லவோடேஷன் இருளுக்குள்ளே போகிறார்கள். இப்பொழுது என்ன சொன்னால், இவன் அந்த யார்கிட்ட எண்ணெய் இருக்கோ அவங்ககிட்ட தான் வாங்க முடியும். இப்போ எண்ணெய் இருக்குது, கல்வாரி சபையில் எண்ணெய் இருக்குது, இங்கே வந்து வாங்கணும். யாருக்கு வெளிப்பாடு இருக்குதோ அவங்ககிட்ட வந்து அந்த வெளிப்பாடை நம்ம பெற வேண்டும். எந்த பாஸ்டர்ட்ட அந்த ரெவலேஷன் இருக்கோ அங்கே வந்து பெற வேண்டும். ஆயில் இல்லாதவங்க எப்படி ஆயில் கொடுக்க முடியும்? ஆயில் வச்சிருக்கிறவங்க தான். இப்போ விற்கிற காலம், இனிமேட்டு வந்து அது வந்து வெக்காத காலம், அந்த ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இல்லை பைபிளில் என்ன சொல்ல, என்ன பாஸ்டர் சத்தியத்தை விற்கிறது மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீதிமொழிகள் 11:24 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:24 வாசிப்போம்.
வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினைத்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும்.
தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. அதனால இந்த மெசேஜை நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்குறோம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். யூடியூப் மூலமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். நமக்கு ஒரு லைப்ரரியை ஏற்படுத்தியிருக்கு, யாரு வேணாலும் எந்த செய்தியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். தானியத்தை வட்டி வைக்கலை, நம்ம வந்து விற்கிறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். அதுக்கு எவ்வளோ செலவாகுது? அதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அதனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு நம்ம பெற்ற வெளிப்பாட்டை மற்றவனுக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம். அதுக்குனால என்ன செலவானாலும் பரவாயில்ல, இலவசமாய் பெறுங்கள். அப்படி என்று நம்ம செய்யும் பொழுது இப்போ பரிசுத்தாவியை பெற வேண்டிய நேரம். இப்போ ஆயில் விற்பனை ஆகிறது, ஆலிவ் ஆயிலை பெறலாம், இப்பொழுது விற்பனை ஆகிறது. ஆனால் ஒருவரும் கிரியை செய்யக்கூட ராக்கால வரும், அப்பொழுது வாங்க முடியாது. யார்கிட்ட ஆயில் இருக்கோ அங்கே போய் தான் வாங்க முடியும். எங்கே செவன் சீல் விஷன் இருக்குது, எங்கே சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி சொல்லப்படுகிறது, எங்கே வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, எங்கே வெளிப்பாடு இருக்குது, அதை அவங்க கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போகணும். ஆயில் இல்லாத பாஸ்டர் வந்து ஆயில் கொடுக்க முடியாது. அவங்க பாஸ்டர்கிட்ட ஆயில் இல்லை, பரிசுத்தாவி இல்லைன்னா அவர் எப்படி கொடுக்க முடியும், அங்கே இருந்து எப்படி பெற முடியும்? நல்லா யோசித்து பாருங்க. நான் வந்து குறை சொல்கிறேன்னு இல்லை, உண்மையே சொல்கிறேன். அங்கே பரிசுத்தாவி பெற முடியாது, அந்த சபையிலேருந்து அந்த பாஸ்டருக்கு பரிசுத்தாவி இல்லை, அவர்கிட்ட செவன் சீல் விஷன் கிடையாது, அவர் ஏழு சபை காலங்களே ஏழு முத்திரைகளை பற்றியே அவருக்கு தெரியலை, அதையே அவர் இன்னும் படிக்கலை. இப்போ புத்தி இல்லாத கண்ணிகளுக்கு நேரம் ஆகி போச்சு, நேரம் ஆகும் பொழுது அப்போ பெற முடியாது, இப்போ பெறலாம், இது கடைசி நேரம். அதில் ரேப்சர் இன்னும் வரல, அதன் பின்பு அதை வாங்க முடியாது அப்படி என்று சொல்லப்பட்டிருக்குது. கடைசி நேரம் உங்களுக்கும் எனக்கும் போதாதபடி நாங்கள் இப்போ உங்களுக்கு கொடுக்க முடியாது, இப்பொழுது கொடுக்குற நேரம் கிடையாது. பாருங்க, நம்ம வந்து ஜங்ஷனில் ஒரு சிக்னலில் நின்றுட்டு இருப்போம். சிக்னலில் நிற்கும் பொழுது பிச்சை எடுக்கிற மக்கள் வருவாங்க, குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்க வருவாங்க. வரும் பொழுது நமக்கு ஈவி இறக்கமாக தான் இருக்கும், அந்த நேரத்தில் காசை பாக்கெட்டில் விட்டு காசை எடுக்கல சிக்னல் விழுந்துடும், பின்னால் இருக்கிற மாதிரி ஹார்ன் அடிப்பான். நம்ம இவங்களுக்கு ஈவி இறக்கம் பட்டால் அங்கே சிக்னல் விழுந்த பிறகு நின்றுட்டு இருக்க முடியுமா? உனக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இருக்குது, ஆனால் இப்போ சிக்னல் விழுந்துட்டே எந்த சிக்னல்லையும் பாருங்கள் அங்கே வந்து நிற்பாங்க. அது வந்து சில நேரத்தில் ஆக்சிடென்ட் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. அந்த நேரத்தில் காசு இருந்தாலும் எடுத்து கொடுக்க முடியாது, பாக்கெட்டில் எடுத்துகிட்டு அதில் வந்து 5-10 ரூபாயை நம்ம தேட முடியாது, அதில் சில்லறை காசு இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து நின்னா நமக்கு ஈவ இறக்கம் இருந்தாலும் கொடுக்க முடியாது. இப்போ கடைசி நேரம், இப்போ ஆயில் பெற முடியாது. இப்போ வந்து நீ இந்த ஃபுல்னஸாக வேர்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரினா என்ன, அந்த செவன் சீல்னா என்ன, இந்த வெளிப்பாடை பெறணும்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இவ்வளவு முன்னாலே வந்திருக்கணும், அது அதுக்குள்ளே வரணும்னா ரொம்ப நாள் ஆகும், உடனே பெற முடியாது. அதுக்கு வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் ஒரு வருஷமாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அதை 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 பெறுறதுக்கு. கடைசி நேரத்தில் வந்து நாங்கள் அதை படிக்க போகிறோம், எங்களுக்கு அது வேணும்னா முடியாது, கொடுக்க முடியாது, கொடுக்கணும்னு நினச்சாலும் முடியாது. உன் ஜீவன் தப்போ ஓடிப்போம், நம்ம ஆத்மாவை பார்க்க வேண்டிய நேரம், மற்ற ஆத்மாக்களுக்கு அவலப்பட்டு அவங்கள திருத்தி கொண்டு வரலான்னு பார்க்க முடியாத நேரம், அப்படியாப்பட்ட ஒரு நேரம் வந்து. அதுதான் உங்களுக்கும் எனங்களுக்கும் போதாமல் இருக்கும்படி நீங்கள் போய் விற்கிறவங்ககிட்ட வாங்கி, விற்கிறவங்க அப்போ அங்கே இல்லை, ஒரு காலத்தில் விற்றாங்க, இப்பொழுது விற்கலை. தானியத்தை அவங்க அவிழ்த்து விற்றார்கள், மூட்டையை திறந்து விற்றாங்க, எல்லாம் வெளிப்பாடுலாம் போச்சே, யூடியூப்பில் போச்சே. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, டவுன்லோட் பண்ணி கேட்டிங்களா? இப்போ வந்து இப்போ கேட்க போகிறேன், ரேப்சர் வந்துருந்தா எப்போ இங்கே இங்கே நேரம் இருக்குது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் பார்த்தீங்களா? அதுதான் உண்மையாக அந்த ஆண்டவர் அதை வச்சு தான் சொல்லியிருக்கிறார். அதனால் ஜேம்ஸ் 3:15 என்ன வாசிக்கிறோம் என்றால், இந்த மேலிருந்து வர விசுவாசம் கீழிருந்து வர விசுவாசம் அப்படின்னு சொல்லுகிறார். பாட்டம்லெஸ் பிட்டு திறந்திருக்குது, நம்ம பரலோகமும் திறந்திருக்கு. வெளிப்படுத்தல் 9:1 என்ன வாசிக்க, பின்பு வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன், அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது, அவன் பாதாள குழியை திறந்தான், அப்பொழுது பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று, அந்த புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது, அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது, அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லப்பை வல்லமை கொடுக்கப்பட்டது. பாதாள குழி திறந்திருக்கு, பரலோகமும் திறக்கப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 4:1 இவைகளுக்கு பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், முன்னே கால சத்தம் போல என்னுடனே பேச கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறிவா, இவளுக்கு பின்பு சம்பவிப்பதை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அந்த பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிட்டு. பாருங்க, பரலோகமும் திறக்கப்பட்டிருக்கு. 4:9 பாதாளமும் திறக்கப்பட்டு, இங்கே இருந்தும் விஷ்டம் வருது, அங்கேருந்தும் விஷ்டம் வருது, இங்கே இருந்தும் ஞானம் வருது, அங்கேருந்தும் ஞானம் வருது. ஒன்று கீழேருந்து வந்தது, ஒன்று மேலேருந்து வருது. கீழேருந்து பாட்டம்லெஸ் பிட்லேருந்து வருகிறது தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, விஞ்ஞானம் டெக்னாலஜியை குறிக்கிறது. விஸ்டம் ஆஃப் காட் வந்து இன்றைக்கி அங்கேருந்து வர்ற வெளிப்பாடுகள், இந்த ரெவலேஷன் இப்பொழுது நிறைய வருது. முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு வெளிப்பாட்டுக்கு மேலே வெளிப்பாடு இருக்கு. ஆ, இதெல்லாம் தெரியாதா பாஸ்டர், அதானே சொல்கிறார், 10 கன்னிகள் தானே சொல்கிறார். அதில் என்ன வெளிப்பாடு சொன்னார், அதை தெரியாது, அதான் தெரியாதா இவங்களுக்கு. வெளிப்பாடை கேட்ச் பண்ணக்கு பரிசுத்தாவி இல்லை. எத்தனை பேரை நான் பார்க்குறேன் அதை மாதிரி. இல்லை, ஓப்பனிங் ஆஃப் த 7 seals இப்பொழுது வந்திருக்குது. பரத்திலேருந்து நமக்கு விசுவாசம் வந்திருக்கிறது, நம்ம அதனால் போஷிக்கப்படுவோம். அதில் இன்னொன்று வந்து என்ன, அதனால் அவனுக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது, நமக்கு இன்ஸ்பிரேஷன் வருகிறது. அந்த ஞானத்தினால நம்ம இன்னைக்கு போஷிக்கப்படுகிறோம். ஆனால் உலகம் வந்து எப்படி இருக்குன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பாதாள குழி திறக்கப்பட்டு இப்பொழுது அதிக சயின்ஸு, அதிக டெக்னாலஜி. உலகம் வந்து இப்பொழுது உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. அதே சமயத்தில் பரலோகமும் திறக்கப்பட்டு அங்கேருந்து நமக்கு வெளிப்பாட்டின் மேலே வெளிப்பாடு வருகிறது. ஹல்லேலூயா. இந்த லைஃப்பினுடைய, இந்த லைஃப்பினுடைய கண்டினியூவேஷன் தான் வந்து என்ன சொன்னால் பரலோக ராஜ்யமாக இருக்கிறது. டெத்து வந்து என்ன செய்கிறது என்றால், நம்முடைய டுவெல்லிங் பிளேஸை மாற்றுது. நீங்கள் பூமியிலேருந்து அங்கே போகிறீங்க, அது வந்து நம்முடைய கேரக்டரை மாற்றுறதில்லை. இப்போமே கேரக்டர் மாறணும். அங்கே போய் பரலோகத்தில் போய் நம்ம நல்லவர்களாக மாறிடுவோன்னு இல்லை, இங்கேயே நம்ம ஸ்வீட் பீப்புளாக மாறி ஆவிக்கிறவங்களாக மாறினா தான் இதனுடைய கண்டினியூவேஷன் தான் பரலோகராஜ்யமே ஒழிய. அதை பெண்ணா என்ன சொல்லியிருக்கிறார், டெத் டசின் சேஞ்ச் யூ, டெத் ஒன்லி சேஞ்சஸ் யுவர் டுவெல்லிங் பிளேஸ். இங்கேயே நம்ம ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக மாறும், அங்கே போயிட்டு நம்ம மாறிடுவோம். இங்கே மோசமாக இருந்தாலும் அங்கே நல்லா ஆயிடுவோம் அப்படி கிடையாது. அதனால் அங்கேருந்து ஞானம் வருது, கீழேருந்து ஞானம் வருது, ரெண்டுமே திறந்துருக்கு. நீங்கள் எதனால் போஷிக்கப்படுங்க, எதனால் இன்ஸ்பிரேஷன் வருதுன்னு பார்க்கணும். அதில் பெண்ணாமல் என்ன சொல்ல, ஏனோக்கு வந்து பிரமிடை கட்டினான், அவன் வந்து ஆதாமுக்கு 7வது தலைமுறை, நம்ம இயேசுக்கு 7வது தலைமுறையாக இருக்கிறோம். பிரதர் பிரணாம் 7வது சபையின் தூதனாக இருக்கிறார். நீங்கள் கவனிக்கும் பொழுது அந்த பிரமீடை வந்து உலகத்தில் ஒரு அதிசயம், எகிப்தில் இருக்கிறது, இப்பொழுதும் இருக்கிறது. ஜலப்பிரளயத்துக்கு முன்னால் கட்டப்பட்டது. ஜலப்பிரளயம் வந்து அதை வந்து என்ன செய்யலை, அழிக்கலை, இன்றைக்கி அப்படியே இருக்குது. அதில் தலைக்கல் வைக்கப்படவில்லை. ஏனென்றால் தலைக்கல்லை புறக்கணிப்பார்கள் என்று தேவன் அறிந்ததினாலே அதை வைக்க அனுமதிக்கலை. அது வந்து என்ன சொன்னால், பெரிய பெரிய கற்களினாலே, ஒன்று ஒரு கல்லுக்கு இன்னொரு இடத்துல சிமெண்டோ சாந்தோ கிடையாது, கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. இவ்வளோ பெரிய கல்லை வந்து மேலே தூக்குறதுக்கு அந் இப்பொழுது அந்த மாதிரி மிஷின்லாம் கிடையாது. அவங்க அட்டாமிக் பவரில் அதை செஞ்சுருக்கிறாங்க, எக்ஸாக்டாக அது ஃபிட் ஆகுது. ஏனோக்கு அந்த பிரமிடை கட்டினான், அப்பொழுது என்ன சொன்னால் நிழல் விழாது, சூரியன் எந்த பக்கத்தில் போனாலும் நிழல் விழாது. இப்போ ஒரு பில்டிங் இருக்குன்னா நிழல் விடும், சூரியன் இந்த பக்கத்தில் இருந்துச்சுன்னா இந்த பக்கத்தில் நிழல் விடும், சாயங்காலத்தில் சூரியன் அங்கே வந்துச்சுன்னா கட்டடத்தின் நிழல் இங்கே விடும், ஆனால் அந்த பிரமிடில் நிழல் விழாது. ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த ஏனோக்குக்கு அந்த தேவ ஞானத்தை கொடுத்தார், பரலோகத்திலேருந்து ஒரு ஞானம் வந்தது, அந்த ஞானத்தில் அவன் கெட்டினான். அந்த ஞானம் இன்றைக்கி அதிசயமாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள 7 wonders அந்த பிரமிடு இருக்கிறது. சில ஒண்டர்ஸ் அழிஞ்சு போனது, ஆனால் இந்த ஒண்டர் இன்றைக்கி நிற்கிது, ஆண்டவர் சாட்சியாக வச்சுருக்கிறார். அதில் எல்லா சத்தியமும் இருக்கிறது, பாருங்கள் அத்தனை சத்தியமும் அதில் இருக்கு. இது தேவ ஞானம். இதை வந்து அதில் ஏன் நிழல் விழலைன்னா, ஆண்டவர் ஏனோக்குக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார், அது பரலோகத்திலேருந்து வந்த ஞானம், அவனுடைய சொந்த ஞானம் கிடையாது, பூமி மத்தியில் அவன் கட்டியிருக்கிறான். அருமீன்கள் மிருக சரீதம், அந்த நட்சத்திரங்களை அந்த பொசிஷனை வச்சு கட்டியிருக்கனால அது வந்து என்ன செய்யாது, அது வந்து நிழல் விழாது, அதில் எந்த ஷேடவும் கிடையாது. அது வந்து என்ன, பரலோகத்திலிருந்து அவனுக்கு வந்த வெளிப்பாடு. அதே சமயத்தில் அந்த ஏனோக்கு காலத்தில் வாழ்ந்ததான நோவாவின் மக்கள், அவங்களுக்கு டெக்னாலஜி, அவங்களுக்கு சயின்ஸ் அதிகமாயிடுச்சு. அந்த சயின்ஸ் அதிகமாகி அட்டாமிக் பவரில் பூமியை சரிச்சிட்டாங்க, பூமி உருண்டையை அப்படி கொஞ்சம் சரிச்சிட்டாங்க. அதனால்தான் 365 நாள் வருது, 360 நாளுக்கு பதிலாக 365 நாள் வர காரணம், அவங்களுக்கு இந்த காயின் சந்ததிக்கு அந்த என்ன சொல்ல, கீழேருந்து ஞானம், அது பரத்திலேருந்து வராதபடி பாதாளத்திலேருந்து வந்த ஞானம் பேய்த்தனத்துக்கு அடுத்தது. அந்த ஞானம் வந்து அவனுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை கொண்டு வந்து அழிவை ஏற்படுத்தினாங்க. ஆனால் அந்த பிரமிடை ஒன்றும் ஷேக் பண்ண முடியல. பாருங்கள், அதே ஒரே காலத்தில் 2 ஞானம், ஒன்று பரத்துலேருந்து வந்தது, இன்னொன்று பாதாளத்துலேருந்து. இன்றைக்கி இன்னமும் அதே மாதிரி காலத்தில் ஜீவிக்கிறோம். நமக்கு ஆண்டவர் வெளிப்பாடு பரலோகத்திலேருந்து கொடுக்குறார். இந்த 7 சபை காலங்கள் இதெல்லாத்தையும் நமக்கு 7 முத்திரைகள் 7 seals பற்றிய ரெவலேஷன் எல்லாம் இப்பொழுது பரலோகத்திலேருந்து நமக்கு வந்திருக்கு. எல்லா ரெவலேஷனும் வந்திருக்குது. இன்றைக்கி உலகம் எழுந்துச்சென்றால் பாதாளத்திலேருந்து வந்த அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அவங்க அதை கண்டுபிடிச்சி உச்சக்கட்டில் இருக்கும்போது இது அழிவை ஏற்படுத்தும். கடைசியில் அட்டாமிக் பாம்பில் அழிஞ்சு போகும். நோவா காலத்தில் நடந்து போகிறது. 2 ஞானமும் இன்றைக்கி உச்சக்கட்டத்தில் இருக்கு. அதாவது காயின் சந்ததியர், பில்டிங் சிட்டிஸ், சயின்ஸ் இண்டஸ்ட்ரி, மேக்கிங் அட்டாமிக் பாம்ஸ், இது அட்டாமிக் பாம்ஸை உண்டாக்கி அவங்க பூமியே சரிச்சு போட்டாங்க. இது லூசிபர்ட்டேருந்து வந்தது, அது இந்த வேர்ல்டு பிலோ, இதோ இந்த உலகத்துக்கு கீழே இருக்கிறதுலேருந்து அது வந்தது. அவங்க அதோட அக்சஸ் வச்சுருந்தாங்க. அந்த ஞானம் வந்திருக்கிறது, அந்த அறிவு வந்திருக்குது. மனுஷன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறான், ஆனால் நம்ம வந்து தேவனுடைய வெளிப்பாட்டை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அல்லது இது பரத்திலிருந்து வந்தது, இது ஜீவன், இது உங்களுக்கு ரேப்சரை கொண்டு வருது, இது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது, இது உங்களுக்கு ஹீலிங்கை கொண்டு வருது, இது எல்லா நன்மைகளையும் கொண்டு வருது. ஹல்லேலூயா. அதான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் வந்தால் உங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸிங் இருக்குன்னு சொல்கிறேன். ஆமென். ஆமென். இல்லை, சயின்ஸு சீக்கிரட்டு இப்பொழுது வெளிப்பட்டிருக்குது, எல்லாம் வெளிப்படுது. லூத்தர் காலத்தில் வந்து என்ன ஜென்ரல், மோட்டர் பைக்கே கண்டுபிடிக்கலை, குதிரை வண்டி காலம் லூத்தர் காலம். இல்லை, லூத்தர் காலம் சர்வ சபையின் காலம், 1520 to 1750 வர பிலடெல்பியா சபையின் காலம், 1750 பார்க்க முடியும். பிலடெல்பியா சபையின் காலம் வந்து அதன் மீது லவோதிக்கியா சபையின் காலம் வந்தது. இப்பொழுது விஞ்ஞானமே ஒரு 120 வருஷத்தில் தான், 1900 விஞ்ஞானம் கிடையாது. ஒரு 120 வருஷத்தில் ஹார்ஸ் பக்கியிலேருந்து குதிரை வண்டியிலேருந்து இன்றைக்கி ராக்கெட்டுக்கு வந்துட்டான், எங்கள் கம்ப்யூட்டர் ஏஜுக்கு வந்துட்டான். கொஞ்ச காலத்துக்குள்ள விஞ்ஞானம் உச்ச கட்டத்தில் வந்துட்டு, அதுக்கு முன்னால் விஞ்ஞானம் இல்லை, எல்லாம் மாட்டு வண்டி குதிரை வண்டி தான், எல்லாம் அக்ரிகல்ச்சர் தான். இப்போ பாருங்கள், கொஞ்ச வருஷத்துக்குள்ள விஞ்ஞானம் உச்ச கட்டத்தில் வந்தது. இப்போ ஆண்டவர் கடைசி நேரத்தில் ஒரு 60 வருஷமாக வெளிப்பாட்டை ஆண்டவர் நிறையா கொடுத்துட்டார். இதுவும் கொஞ்ச காலத்தில் தான், இதுக்கு முன்னால் அப்படி வெளிப்பாடு இல்லை. முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு முன்மாறியும் பின்மாறியும் பொழியுது. நமக்கு வானத்திலிருந்து ஆண்டவர் பல்லவத்திலேருந்து வெளிப்பாட்டு மேலே வெளிப்பாடு உச்சக்கட்டத்தில் கொண்டு வந்துட்டார். சாத்த விஞ்ஞானமும் இப்போந்தான் முன்னேறி இருக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பாருங்கள், புத்தி உள்ள கன்னிகள் இந்த வெளிப்பாட்டை கேட்ச் பண்ணுறாங்க, புத்தி இல்லாத கன்னிகள் இந்த வெளிப்பாட்டை கேட்ச் பண்ண மாட்டாங்க. நாம் வந்து தேவனுடைய ஃபோர் நாலேஜ் படி வந்திருக்கிறோம், அவருடைய முன்னறிவின் படி வந்திருக்கிறோம். நம்முடைய லைஃப் ஆண்டவர் அப்படி டிசைன் பண்ணியிருக்கிறார். நம்முடைய லைஃப் வந்து அந்த உலகத்தோடு கூட அட்டாச்சாக இருக்கிறது, லிங்க் இருக்கிறது. நம்முடைய தியாஃபனியோடு நமக்கு லிங்க் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு வெளிப்பாட்டின் மேலே கிளிவிட்டாங்க. இப்போ பெண்ணாம் வந்து என்ன அந்த வந்து அந்த வேல்டுக்கும் போயிருக்கிறார், கீழே இருக்க வேல்டுக்கும் போயிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு அவர் ரெண்டு மூணு வேல்டுக்கும் போயிருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் வந்து வாழ்ந்து உலகமேத்தி ஏழு முறை சுற்றி இருக்கிறார், அது இந்த வேல்டு. பிறகு அவர் அந்த ஜிம் பூல் வந்து அவர் ஷூட் பண்ணும் பொழுது அவர் பாதாளத்துக்கு போகிறார். 1923 வருஷம் அவர் பாதாளத்தில் போகிறார், அந்த வேல்டு, கீழே இருக்க உலகத்துக்கு போகிறார். அதன் பின்பு அங்கே என்ன 1960 நினைக்கிறேன், அவர் வந்து அந்த உலகத்துக்கு மேலே இருக்க உலகத்துக்கும் போய் த்ரீ வேல்ஸ் இருக்கு. உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால உண்டு, உலகங்கள் என்று சொல்லப்படும். இந்த ஒரு உலகம் இல்லை, மேலே ஒரு உலகம் இருக்குது, கீழே ஒரு உலகம் இருக்குது. இந்த மூணு உலகத்தையும் பிரதம் எல்லாம் நல்லா அறிஞ்சிருந்ததுனால நமக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ் தேர் மோர் தேன் ஒன் வேர்ல்டு அப்படின்னு பிரதர் பிரனான்ட்ட கேட்கும் பொழுது, எஸ் தேர் இஸ் வேர்ல்ஸ் ஆஃப் வேர்ல்டு வேர்ல்ஸ். Hebrew, the first chapter, second verse. Hebrew, the 11th chapter and third verse. There are worlds of worlds. God created the worlds. Worlds in plural. உலகங்கள், உலகம் கிடையாது, உலகங்கள். ஒரு பாவி மறிக்கும் பொழுது கீழே போகிறான், ஒரு பரிசுத்தவான் மறிக்கும் பொழுது மே. அதனால் இந்த உலகத்திலேருந்து இன்னும் ரெண்டு உலகம் இருக்குது. நம்ம வார்த்தையில் வந்தால் ஆறாம் பரிமாணத்துக்கு போக முடியும், எலெக்டடாக இருந்தால் ஆறாம் பரிமாணத்தில் போக முடியும். அதனால் பிரதர் பிரணாம் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, நம்ம இப்போது ஐ ஏஜை தாண்டி மைண்ட் ஏஜுக்கு வந்திருக்கோம். லூத்தர் வந்து ஃபீட்டு காலம், அது என்ன சொன்னால் நான் நிறைய கோட்ஸ் வச்சுருக்கேன், வாசிக்க நேரம் இல்லை, மணி 8 போகுது. லூத்தர் வந்து ஃபீட்டு காலம், அதுக்கு பிறகு வெஸ்லி, அதுக்கு பிறகு என்ன சொன்னால் இங்கே பெந்தகோச காலத்தை வந்து போடலை, அது வந்து அந்த பிரதலியா சபையோடு அட்டாச்சாக இருக்குது. பெந்தகோச காலம் அந்நிய பாசை பேசுவது, அது நாக்கு டங்க். அதுக்கு பிறகு பிரதர் பிரணாம் தரிசனங்களை கண்டார், ஐ ஏஜ். இப்போ வந்து பிரதர் பிரணாம் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், இப்போ மைண்ட் ஏஜுக்கு வந்துட்டோம், சிந்தனையின் காலம், மைண்ட் ஏஜ். இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, இந்த கல்வரி டேபர்னக்கள் அல்ல, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. ஃபீட்லேருந்து அது வருது, ஃபீட்லேருந்து வந்து அங்கே பெந்தகோச காலம் பேசுகிறது, அந்நிய பாசை பேசுனாங்க, அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு கண், அதுக்கு மேலே கண் இருக்குது. ஐ வந்து இப்போ தீக்கு திசை ஆண்டவர் கண்ணாக பயன்படுத்துகிறார், தரிசனங்களை காண்கிறார். கண்ணுக்கு மேலே இன்னைக்கு நம்ம இன்டெலிஜென்ஸ், தேவனுடைய சிந்தை இன்னைக்கு வந்திருக்கு. ஹல்லேலூயா. இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டேஜ் கிடையாது, இது வந்து பெர்ஃபெக்ஷனில் வந்திருக்கு. நல்லா பாருங்கள், ஒருத்தனுக்கு கண் இருந்தாலும், கண் சப்போஸ் அவனுக்கு கண் நல்லா தெரியும், நமக்கு கண் நல்லா தெரியும், லைட்டெல்லாம் அணைச்சிட்டா நமக்கு தெரியுமா? கண் இருந்தாலும் லைட்டெல்லாம் அணைச்சிட்டா நமக்கு ஒன்றும் தெரியாது. அல்லது லைட்டு பிரகாசமாக இருக்குது, அவன் குருடனாக இருந்தால் அவனுக்கு தெரியுமா? தெரியாது. லைட்டுக்கும் கண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்படியே நான் சொல்ல நல்லா கவனிக்கணும், அப்படியே ஒருத்தனுக்கு கண் நல்லா இருக்குது, நல்லா பார்க்குறான், வெளிச்சமும் இருக்குது, கத்தருக்கு சோத்திரம், ஆனால் அவனுக்கு மூளை வளர்ச்சி இல்லாமல் ஸ்பாஸ்டிக்காக இருக்கிறான்னு வச்சுக்கணும். மூளை வளர்ச்சி இல்லைன்னா அவன் பார்க்குறது என்னன்னு சொல்ல முடியுமா? பார்க்குறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால் மூணு காரியம் அவசியம். முதலாவது லைட்டு, லைட்டு பிரகாசிக்கணும். ரெண்டாவது கண் வேணும். மூணாவது பிரெயின் வேணும். அதான் இன்றைக்கி மைண்டு வேணும். மைண்டு நல்லா இருந்தால் தானே புரியும். மைண்டு இல்லைனா எத்தனை மூளை வளர்ச்சி இல்லாதவங்க இருக்கிறாங்க உலகத்தில், அவங்க பார்த்தாலும் அவங்களுக்கு புரிய போதா? அதனால் அந்த ஜனம் மைண்டு அங்கே அட்டாச்சாக இருக்குது. மூணு காரியம் அட்டாச்சாக இருக்குது, லைட்டு, ஐ, அதன் பிறகு அண்டர்ஸ்டாண்டிங். அப்பொழுது நீ என்ன பார்க்குறா? அப்போ மூளை சொல்லுது, இதை நான் பார்க்குறேன், இப்படி இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்களுக்கு மூளை வளர்ச்சி சரியில்லை, பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி இந்த மெசேஜில் மூணு காரியம் இருக்கு. இந்த லைட்டு வந்து இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர், இதோ பிரகாசமான வெளிச்சம் இப்பொழுது பிரகாசிக்கிறது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு பிரகாசிக்கும் பொழுது ஐ நமக்கு என்ன சொல்லுது? ஐ வந்து இருக்கின்றால் அந்த தீர்க்கதரிசி அங்கே அவசியம். தீர்க்கதரிசி இல்லாமல் நான் ஒருத்தர் தீர்க்கதரிசியை நான் விசுவாசிக்க மாட்டேன், அப்போ இந்த மெசேஜ் உனக்கு கிடையாதுப்பா, இந்த மெசேஜ் உனக்கு. நீ இந்த மெசேஜை வந்து பிலீவ் பண்ணால் நீ தீர்க்க தரிசியை நம்பணும். அது இதுவும் ஒன்று இருக்குது. அந்த தீர்க்க தரிசியில் கண் உனக்கு உருடாக இருந்தால் நினைச்ச முடியும். வெளிச்சம் எவ்வளோதான் பிரகாசித்தாலும் உனக்கு 100 முறை சத்தியம் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. நீ தீர்க்க தரிசியை விசுவாசம். உனக்கு ஐ தேவை. இன்றைக்கி நமக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். வெளிச்சம் இருக்கணும். ஆண்டவர் இந்த நேரத்துக்கு முத்திரையில் திறக்கணும். முத்திரை திறக்கலைன்னா ஒன்றும் நம்ம வந்து எதையுமே அறிய முடியாது. அவர் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யும் பொழுது ஐ மூலமாக ஆண்டவர் இந்த சரீரத்துக்கு ஐ கொடுத்துருக்கிறார். ஒரு ப்ராஃபிட்டை கொடு, அது மூலமாக நம்ம பார்க்குறோம். அதன் மீன்பு நமக்கு அந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் வந்திருக்கு. அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அதுதான் ஹோலி கோஸ், அதான் புத்தியுள்ள கன்னிகள். புத்தியுள்ள கன்னிகள் இந்த 3 காரியம் இருக்குது. லைட்டு, ஐ, அதுக்கு பிறகு என்ன பிரெயின் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதெல்லாம் இவ்வளோ 3 காரியம் இருந்தால் தான் நமக்கு எல்லாமே புரியும். அதுதான் வைஸ் வெர்ஜின். ஃபூலிஸ் வெர்ஜின்ஸுக்கு வெளிச்சம் பிரகாசித்தாலும் ஐ இருந்தாலும் இது இல்லை, புத்தி இல்லை, மூளை ஒர்க் பண்ணலை. இது வந்து ஃபூலிஸ் வெர்ஜின்ஸ். அவங்களால நிதானிக்க முடியாது. மூளை ஒர்க் பண்ணலன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ரொம்ப முக்கியமானது அது மூளை ஒர்க் பண்ணும். சில குழந்தைகள் ஸ்பாஸ்டிக்காக பிறக்குது, மூளை வளர்ச்சி குறைவாக பிறக்கிறது. அந்த பிள்ளைகளை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. அதெல்லாம் ஐ மைண்டு. அதன் பின்பு என்ன செய்கிறென்றால் அந்த மைண்ட் ஐ வந்து வேணும், மைண்டு வேணும். அதனால் உன் கண் வந்து இருளாக இருந்தால் அந்த பாடி முழுசுமே இருளாக இருக்கும். உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமாக இருக்கும். மத்தேயு 6:22-23 வாசி.
கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும்?
உன்னுடைய கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சம். ஃபால்ஸ் ப்ராஃபிட்டை பிலீவ் பண்ணிட்டு போகிறவங்க, ஃபால்ஸ் உபதேசங்களை பின்பற்றுவங்க, அது கெட்டு போயிருந்தேன். அவன் சரீரம் முழுசும் இருளாக இருக்கும். கிறிஸ்து பிறனாந்து போகிறாங்க பாருங்கள், பொழிச்சூழலில் இருக்கிறாங்க, சீர்கட்ட மக்கள். நீ கரப்டடாக இருக்கிறா, உன் சரீரம் முழுசும் இருளாக இருக்குது. நீ ஃபால்ஸ் டாக்டரிங்கில் போகிற பிறனா நமக்கு ஐயா இருக்கிறார். அவர் உண்மையான ப்ராஃபிட். ஒரு பாஸ்டரும் ஒரு நினைச்சா ஐயா இருக்கிறார். ஒரு பாஸ்டர் இல்லை மினிஸ்டர் வந்து அந்த பாஸ்டர் வந்து என்னச்சுன்னா அவர் வந்து சரியில்லைன்னா சர்ச்சே சரி இருக்காது. ஒரு மனுஷங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர்டர் கொடுத்துருக்குறார். நாங்கள் வந்து மெசேஜில் போகிறோம், பாஸ்டரை பற்றிலாம் நாங்கள் பார்க்கறது இல்லை. பாஸ்டர்கிட்ட போய் தானே மெசேஜ் கேட்குறேன். உனக்கு வெளிப்பாடு இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? கண் இல்லைன்னா எப்படி பார்க்க முடியும்? வெளிச்சம் பிரகாசித்தாலும் உன்னால் பார்க்க முடியாது. வெளிச்சம் நல்லா தான் பிரகாசிக்குது, கண் சரியில்லையே, கண் இருளாக இருக்குதே. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், கண் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். ஒன் மேன் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். ஒரு மனுஷன் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். ஒரு மனுஷன் சரியில்லைன்னா எதுவுமே சரியாக இருக்காது. இதனால் பாஸ்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கு. பாருங்க என்ன சொல்றால் பெந்தகோசக்காரங்களை நம்ம பார்க்கும்பொழுது அவங்க வந்து பரிசுத்தாவியை பெற்றதுக்கு வந்து சென்சேஷன் வாங்க வந்து குதிச்சோம், சரீரத்தில் ஷேக்கிங் வந்துச்சு. சென்சேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சென்சேஷன், அதுதான் நாங்கள் பரிசுத்தாவி பெற்றோம். நாங்கள் அந்நிய பாசை பேசணும். தவளை கத்துகிற மாதிரி தான் கத்துறாங்க. எல்லாருடைய அந்நிய பாசையும் நீங்கள் யூடியூப்பில் கேட்கலாம். பெரிய பாஸ்டருடைய அந்நிய பேசலாம். இப்போ பாஸ்டர் தயானந்தன்கிறவர், அவர் வந்து என்ன செஞ்சிட்டார், பிஷப்பாக மாறிட்டார். செயின் போட்டிருக்கார், பெரிய செலுவை போட்டிருக்கிறார். அவர் தான் எனக்கு பிதாகுமாரம் பசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுத்தவர். குரோம் பட்டையில் இருக்கிறார். அவருடைய அந்நிய பாசை சங்கர பரபர அப்படிம்பார். என்ன, நான் அவர் அந்நிய பாசையே வாலிப பிராயத்தில் 20 வயசில் கேட்டேன். இன்னும் இந்த பெந்தகோசக்காரங்க பராபரா பராபரான்னு தான் சொல்கிறாங்க. அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? அது உண்மையாக பரிசுத்தாயி பெற்றதுக்கு அடையாளமா? இட் இஸ் த லீஸ்ட் கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அவங்க பேசுகிறது உண்மையான அந்நிய பாசையா? அது கூட கிடையாது. அதை தான் அவங்க மேன்மை பாராட்டு, அவங்க பரிசுத்தாயி பெற்றுட்டோம், பரிசுத்தாயி பெற்றுட்டோங்க. எவ்வளோ அறிவீனமான ஜனங்களாக இருக்கிறார்கள். நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரெவலேஷன், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சென்சேஷன் பெந்தகோசக்காரங்க. நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரெவலேஷன், நம்ம ரெவலேஷனை பெற்று நமக்கு ஒரு அனுபவம் நமக்கு இருக்குது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரெவலேஷன் இருக்கு. நான் விதமான ஒரு இதை பண்ணியிருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். அதனால் அருமையானவர்களே, நம்ம புத்தி உள்ள கன்னிகள், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரெவலேஷன் இருக்கா? பெந்தகோசக்காரங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சென்சேஷன், உணர்ச்சி வசப்படுவது, எமோஷன். அதே போல் மெசேஜில் வந்து கத்துறது, சும்மா கத்துறது, நம்ம ஆமீன் சொல்லணும், அல்ல இல்லையா சொல்லணும், வெளிப்பாட்டை கேட்கும் பொழுது சொல்லணும், தப்பு இல்லை. அதே சமயத்தில் சென்சேஷனில் சும்மா வந்து கத்திக்கிட்டே இருந்தா அவங்க வந்து அவ்வளோ சரியாக இருக்க முடியாது, ஓவராக கத்துறது. அதுதான் பரிசுத்தாயின்னா பேசு பெந்தகோசக்காரங்களை மாடல் ஆகிப்பேர். ஹலோ, யூ சீ இட் வித் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம வந்து என்ன செய்யணும்னா அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது, இந்த வெளிப்பாட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். வெளிச்சம் பிரகாசிக்கிறது, முத்திரைகள் திறக்கப்பட்டு பரிபூர்ணமான ஓப்பனிங் அந்த வேர்டு வந்திருக்கிறது. ஒரு ப்ராபர்ட்டுக்கு ஐ, அந்த ப்ராபர்ட் மூலமாக நம்ம அதை பார்க்குறோம். அந்த மெசேஜ் அந்த ஹவர் மூலமாக அதுதான் ஐ நமக்கு. இப்போ நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கை பரிசுத்தாவியானவர் கொடுக்குறார். அந்த வெளிப்பாட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்படியான அந்த பிரெயின் நமக்கு இருக்கிறது. இந்த மூணு காரியம் நம்மளை புத்தியுள்ள கன்னிகளாக மாற்றும். இவங்க தான் வைஸ் வெர்ஜ். பெந்தகோசக்காரங்க அவங்க சென்சேஷனில் இருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் வந்து என்ன செய்கிறாங்க, இன்டலெக்சுவல் நாலேஜில் நாங்கள் மெசேஜில் இருக்கணும்னு அடிப்படை உபதேசத்தில் இருக்காங்க. ரெவலேஷனை கேட்ச் பண்ண முடியலை, தங்களுடைய லைஃப்பை கொண்டு போய் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ரெவலேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அலைன் பண்ண முடியலை. அப்படியாப்பட்டவங்க புத்தி இல்லாத கன்னிகளாக மாறிடுவாங்க. அஞ்சு அஞ்சு பேர் புத்தி உள்ளவங்க, அஞ்சு பேர் புத்தி இல்லைன்னா பாதிக்கு பாதி அப்படி இருக்குது. 50% இது, 50% அது, 50% இருக்குது. இவங்கெல்லாம் வெர்ஜின்ஸாக இருக்கிறாங்க. சின்சியராக இருந்தால் கூட ரெவலேஷனை கேட்ச் பண்ணணும். அதனால் கத்தர் நமக்கு இந்த கடைசி காலத்தில் ஆயில் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் பெரும்படியாக வச்சுருக்கிறார். பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது, அங்கேருந்து ரெவலேஷன் வருது. உலகம் வந்து இன்றைக்கி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் உச்சக்கட்டத்தில் போய் அழிவு, அது அழிவில் முடிகிறது. நமக்கு ராப்சரில் முடியும். நம்மளாம் ஜெபிக்கலாம். நம்மளாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். இதோ அவர் இந்த கடைசி காலத்தில் நம்மளை தெரிந்து கொண்டு நமக்கு இந்த ரெவலேஷனை அனுப்பியிருக்கிறார். நமக்கு வேதத்தில் தெளிவுக்கு மேலே தெளிவை தந்திருக்கிறார். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணுது. நமக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், தேவனுடைய சிந்தை வந்திருக்கிறது. உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறார். எல்லா வெளிப்பாட்டுக்குள்ளே வழி நடத்துகிறார். எல்லா வெளிப்பாட்டையும் நமக்கு தந்திருக்கிறார். ஆயில் நிறைய இருக்குது, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரெவலேஷன். அது நம்மை வந்து நம்ம இந்த வெளிச்சத்திலே நடக்க உதவி செய்கிறது. ஒரு ப்ராஃபிட் ஆண்டர் கொடுத்து அந்த மெசேஜை நம்ம கண்ணோக்கி பார்க்குறோம், அந்த ரெவலேஷனை கேட்ச் பண்ணுறோம். அதுதான் செவன் தண்டர்ஸ். நம்ம இன்றைக்கி அதை கேட்ச் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து வைஸ் வெர்ஜினாக இருக்கிறீங்க. அதில் எல்லோரும் கற்றுக்கு சோத்திரங்களை நடப்போம். கத்தாதே சோத்திரம், இயேசுவே சோத்திரம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் வைஸ் வெர்ஜின், ஃபூலிஷ் வெர்ஜின் என்றதான தலைப்பிலே இவ்வளோ நேரம் மெசேஜை கேட்டிருக்கிறோம். ரொம்ப அவசியமான காரியமாக இருக்கிறது. நாங்கள் அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க வேண்டும். எங்களை நாங்களே நிதானித்து பார்க்க வேண்டும். நாங்கள் கேட்குற வெளிப்பாடை கேட்ச் பண்ண முடிகிறதா? அதோடு கூட எங்கள் லைஃப்பை வந்து அலைன் பண்ண முடிகிறதா? ஆ விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்கிறதா? அப்படியானால் நாங்கள் வைஸ் வெர்ஜினாக இருக்கிறோம். ராப்சரில் நிச்சயமாய் பங்கு பெறுவோம். எங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த் தந்திருக்கிறி. நாங்கள் ராப்சரிங் கிரேஸை நாங்கள் டிபெண்ட் பண்ணுவோம். உங்களுடைய கிருபையினாலே எங்களை எடுத்துக்கொள்வீர். ஆண்டவரே, அந்த ராப்சரிங் கிரேஸ் மேலே நம்பிக்கையாக இருக்கும்படியாக ராப்சரிங் ஃபெய்த் எங்களுக்கு தந்திருக்கு. இந்த வெளிப்பாடுகள் எங்களுக்கு செவன் தண்டர்ஸ் எங்களுக்கு அந்த ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வந்திருக்கு. அந்த ஓமையானது ரியாலிட்டியாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. அது பேரபிள் ஃபார்மாக இருந்தது, இப்பொழுது ரியாலிட்டியாக மாறிக்கொண்டிருக்கு. நாங்கள் அதில் ஒரு பாகமாக இருக்கு. அந்த ஓமையினுடைய நிறைவேறுதலாக இருக்க எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இங்கே வசனத்தை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதி. இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருக்கும், தொடர்ந்து வழி நடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.